ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு வந்து பஞ்சதசி. இப்ப இந்த பஞ்சதசி நூல்ல பூத விவேகம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பகுதி பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த பூத விவேகம் அப்படின்னா பஞ்ச பூதங்களுடைய தன்மை, அதனுடைய மகத்துவம், அதனுடைய அதிஷ்டானம், இதையெல்லாம் பேசுது. இந்த நூலினுடைய நூலாசிரியர் வந்து வித்யாரண்யர் வந்து வேதாந்த சாஸ்திரத்தை ரொம்ப விரிவா அதனுடைய ஆழத்தை நமக்கு புரிய வச்சுக்கிட்டே வர்றார். அப்படி புரிய வைக்கும்போது கடந்த வகுப்புல நமக்கு 54வது ஸ்லோகத்துல ஒரு மிகப்பெரிய உண்மையை உடைச்சார். அது என்ன சொன்னார் அப்படின்னா, ஆத்யோ விகார ஆகாசா, ஸோ ஆகாச ஸ்வபாவான் ஆகாசோஸ்தீதி சத் தத்துவம் ஆகாச வியங்கச்சதி. அதாவது எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்கின்ற ஆகாசம் இருக்கிறது என்று நாம் சொல்வதில் கூட சத்து என்ற ஒரு தத்துவம் இருக்கிறது இல்லையா, சத்து என்ற ஒரு இருப்பு இருக்கிறது இல்லையா, அந்த இருப்பு தத்துவம் ஆகாசத்திற்கு அதிஷ்டானமாகத்தான் நிற்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்போ நம்ம இதை பார்க்கும்போது நமக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் வந்தது. கடந்த வகுப்புலேயே நாம் வந்து கேள்வி கேட்டோம், எப்படிங்க வெட்டவெளி பற்றி சித்தர்கள்லாம் பேசுகிறாங்க, வெட்டவெளி தானே பிரம்மம் சிவம் அப்படின்னுலாம் சித்தர் மார்க்கத்தில் சொல்லப்படுது. ஆனால் இப்போ இவர் வந்து அந்த வெட்டவெளியே சத்தின் அதிஷ்டானத்தில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்ப இதை பத்தி கொஞ்சம் விரிவா நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கடந்த வகுப்புல சிந்தனை பண்ணோம். இப்ப இன்றைக்கு நம்ம அதை தான் பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போறது ரொம்ப ஒரு விரிவான விஷயம். அதாவது அத்வைத வேதாந்த தத்துவத்தின பிரம்மத்தை காட்டி கொடுக்கின்ற அந்த இருப்பு தத்துவத்துல அந்த பிரம்மத்துக்கான பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் அப்படின்னா சத்து அப்படின்னா இருப்பு, சித்துன்னா சுயம் பிரகாசமான அறிவு, ஆனந்தம் அப்படின்னா எல்லையற்ற பூரணம், அதாவது ஒரு நிறைவு. பூரணம் நிறைவு அப்படின்னா அது ஆனந்தம்னு பேர். நம்ம ஆனந்தம் அப்படின்னா நம்ம எப்படி நினைச்சுக்கிறோம் அப்படின்னா ஏதோ நமக்கு வர்ற மகிழ்ச்சி மாதிரி இருக்கும்னு நினைச்சுக்கிறோம். மகிழ்ச்சி அப்படிங்கிறத விட அந்த உண்மையான ஆனந்தத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்தி நிறைவு, அதுதான் ஆனந்தம். அதாவது இப்போ நமக்கு வந்து ஒரு விஷயம் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா நம்ம திருப்தி அடைஞ்சா தானே சந்தோஷம் அடைகிறோம். இப்போ நமக்கு விருப்பமான ஒரு பொருளை வாங்குகிறோம், ஒரு கார் வாங்குகிறோம், ஒரு ஸ்கூட்டர் வாங்குகிறோம். ரொம்ப நாளாக அதை கனவு கண்டுகிட்டு இருந்தோம், ஒரு ஸ்கூட்டர் வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம் அப்படின்ட்டு. திடீர்னு ஒரு லக்கு கிடச்சி நமக்கு ஒரு பணம் வந்து ஒரு கார் வாங்கிட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு ஒரு சந்தோஷம் வருது பார்த்தீங்களா, அதை ஆனந்தம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த ஆனந்தமாக நமக்கு அது தோன்றதுக்கு கீழே என்ன இருக்குது, அதனுடைய அடித்தளமாக என்ன இருக்குன்னா நிறைவு இருக்குது, திருப்தி வந்துருச்சு. அப்பாடா நான் விரும்பின பொருள் கிடைச்சிடுச்சு அப்படின்னு ஒரு திருப்தி வந்துடுது பார்த்தீங்களா, அந்த திருப்தி தான் இங்கே ஆனந்தம். ஆனந்தம்னா திருப்தி நிறைவு அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. அப்போ இங்கே சச்சிதானந்தம் அப்படின்னா சத்தென்றால் இருப்பு, அது எப்போதும் அழியாமல் இருக்கின்ற உண்மை. சித்தென்றால் சுயம் பிரகாசமான அறிவு. ஆனந்தம் என்றால் எல்லையற்ற பூரணம் நிறைவு அப்படின்னு அர்த்தம். இதுதான் சச்சிதானந்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருள். அப்ப இப்படிப்பட்ட இந்த சச்சிதானந்த ஸ்வரூபத்தை நாம ரொம்ப டீப்பா இன்றைக்கு பார்க்க போறோம். அதனால இப்ப நம்ம இந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு மன ஒருமித்த தன்மை தேவைப்படுது. மனச்சிதறல்கள் இருக்கக்கூடாது, மனசு வந்து அங்கே இங்கே அலைப்பாயக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான டாபிக் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது. கான்சன்ட்ரேஷன் முக்கியம், வேற ஏதாவது வேலைகள் இருந்தா கூட எல்லாம் ஏற கட்டிட்டு இதை கொஞ்சம் கவனிங்க. அல்லது வேற ஏதாவது வேலையில இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா அந்த வேலையை பாருங்க, அப்புறம் ரெக்கார்டிங்க கேட்டுக்குங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப டெப்தான சப்ஜெக்ட் இன்னைக்கு பேச போறோம். அதுதான் சச்சிதானந்தத்தை பற்றி அத்வைத வேதாந்தம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இது எந்த அடிப்படையில பார்க்க போறோம் அப்படின்னா வேதாந்த சாஸ்திரம், சித்தர்கள் மரபு, இதை தவிர ஞானிகள் எல்லோரும் என்ன சொல்றாங்க, வேதாந்தத்தில் என்ன சொல்கிறாங்க, சித்தர்கள் மார்க்கத்தில் என்ன சொல்கிறாங்க, அப்புறம் சமயங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிற எல்லா கருத்துக்களையும் அடிப்படையாக வச்சு நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால நீங்க மனசு வந்து ஒரு அமைதித்தன்மையில இருந்தா மட்டும்தான் இதை உள்வாங்க முடியும். ஆகவே அமைதியான நிலைக்கு எல்லோரும் வந்து விடுங்க. அந்த சாந்தி நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நிமிஷம் அப்படியே எல்லோரும் அமைதிக்கு போங்க. ஒரே ஒரு நிமிஷம் அமைதி. எல்லோரும் ரிலாக்ஸ் ஆயிக்கங்க. இப்ப பாடத்தை கவனிங்க. பஞ்சதசி, பூத விவேகம், சச்சித்தானந்தம். இப்ப சச்சித்தானந்தம் அப்படிங்கிற வார்த்தை என்னங்கிறத பொருள் பார்த்துட்டோம். இங்க பஞ்சதசையில வித்யாரண்யர் என்ன சொல்றார் அப்படின்னா, எல்லா அனுபவங்களுக்கும் ஆதாரமாக எது இருக்கிறதோ அந்த இருப்பு தான் பரமார்த்த சத்தியம். அந்த இருப்புக்கு பேர் தான் சத்து. அப்ப இங்க உலகம் தோன்றுகிறது, அனுபவத்தில் இருக்கிறது, மறைகிறது. ஆனால் இதற்கு ஆதாரமாக இருக்கின்ற இருப்பு மட்டுமே மாறுவதில்லை, மறைவதில்லை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை இந்த அத்வைத வேதாந்த நூல்ல பஞ்சதசியில நமக்கு புரிய வைக்கிறார் வித்யாரண்யர். அப்ப இங்க அந்த இருப்பு அதிஷ்டானம் இருக்கு இல்லையா, சத்து. அந்த சத்து மட்டும் மாறுவதில்லை, ஆனா அந்த சத்தின் மீது வருகின்ற மற்றவைகள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. நேத்து அதான் பார்த்தோம், ஒரு வெள்ளை திரை, அதன் மீது ஓடுகின்ற திரைப்படம், ஒரு வெள்ளை சுவர், அதன் மீது வரையப்பட்ட ஓவியம். இன்னொரு உதாரணம் எடுக்கலாம்னா, பொன்னால் செய்யப்பட்ட மோதிரம், பொன்னால் செய்யப்பட்ட வளையல், பொன்னால் செய்யப்பட்ட சங்கிலி, அந்த தங்கத்தினால் செய்யப்பட்ட அணிகலன்களுடைய வடிவங்கள் மாறலாம், ஆனால் தங்கம் என்றும் மாறுவது கிடையாது. இந்த அடிப்படை உண்மைதான் சத்தை நமக்கு முன்னிறுத்துதுன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். சத்துன்னா என்னன்னா, அந்த அதிஷ்டானம் மாறுவதில்லை, அந்த இருப்பு மாறுவதில்லை, ஆனால் அந்த இருப்பின் மீது ஏற்றி வைக்கப்பட்டவைகள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அது போல இங்க நமக்கு அனுபவத்துக்கு வருகின்ற உலகம், ஜீவர்கள், அனுபவங்கள், இவைகள் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக எது இருக்கிறதோ அதுவே சத்து. அப்ப அந்த சத்து பிரகாசிக்கும் போது அது என்ன ஆகுது, சித்தாக வெளிப்பட்டு பிரகாசிக்குது. அதை அறிந்த போது வருகின்ற ஒரு நிறைவு இருக்கிறது பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் சச்சிதானந்தம். அதாவது சத்தாகிய இருப்பு சித்தாகி தன்னுடைய வைபவத்தை வெளிப்படுத்தி தன்னில் தானாய் தன்மயமாய் சுயம் பிரகாசமாய் தான் இருப்பதை உணர்ந்து ஒரு நிறைவை அடைகின்றது இல்லையா, அந்த நிலைக்கு பேர் சச்சிதானந்தம் என்று பெயர். அப்ப இப்படிப்பட்ட சச்சிதானந்த தத்துவத்தை பேசும்போது இங்கு ஆகாசம் கூட அந்த சத்தின் அதிஷ்டானத்தில் தான் இருக்கிறது என்று இங்கு வித்யாரண்யர் கடந்த செயலில் சொன்னார். அப்ப அந்த ஆகாசம் என்பதை சித்தர்கள் எப்படி சொல்றாங்க, வெட்டவெளி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம சித்தர் மார்க்கத்துல நாம புரிஞ்சுக்கிட்டது வெட்டவெளி எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா, நம்ம தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவுபடுத்திக்கணும். ஏன்னா வெட்டவெளி அப்படின்னு சித்தர்கள் சொல்றது வந்து சாதாரண வெற்று இடம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். வெட்டவெளி என்று சித்தர்கள் உபயோகிக்கின்ற வார்த்தையில வருகின்ற வெளி அப்படிங்கிற ஒரு இடம் வந்து ஒரு வெற்று இடம், அங்கு ஒன்றும் இல்லை, சூன்யம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வெட்டவெளி அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு அறிவின் அடித்தளம். சித்து வந்து பிரகாசிக்குதுன்னா அந்த சத்தின் அதிஷ்டானத்துல பிரகாசித்து கொண்டிருக்கு, அப்படிப்பட்ட ஒரு நிலை அது. அதை சாதாரணமா பார்க்கும்போது நம்ம வெட்டவெளி அப்படின்னா அங்க ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மனோபாவத்துல நம்ம அதை பார்க்கறோம். அப்படிதான் நிறைய பேர் பார்க்கறாங்க. புத்த மதமும் அப்படித்தான் அதை பார்த்துட்டு சூன்யம்னு சொல்லிடுச்சு. ஆனா இங்க நம்முடைய சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் அப்படி இல்லப்பா, வெட்டவெளி என்பது நீ நினைத்து கொண்டிருப்பது போல ஒரு வெற்று இடம் கிடையாது, அது ஒரு பூரண அறிவு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. சாஸ்திர மார்க்கத்துல இப்ப நம்ம வேதாந்த பாடங்களுக்குள்ள வரும்போது இதை நம்ம ஆழமா எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, வேதாந்த சாஸ்திரங்களை கேட்டு சிரவண மனன நிதித்தியாசனம், அதாவது வேதாந்த பாடங்களை எல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருப்போம். அதுல நம்ம மனனம் செய்வோம், சந்தேகங்கள் எல்லாம் தெளிவுபடுத்துவோம். அப்புறம் சத்துனுடைய அதிஷ்டானத்தை நம்ம தெரிந்து கொண்ட பிறகு நம்ம அதுல நிலை பெறுவோம். அப்படி நிலை பெறுகின்ற பொழுது நமக்கு வேதாந்த சாஸ்திரம் நமக்கு கொடுக்கின்ற பெயர் என்ன அப்படின்னா, அகம் பிரம்மாஸ்மி. நானே அந்த பிரம்மம் அப்படின்னு நமக்கு சொல்லிடுது. அப்ப இந்த வேதாந்த சாஸ்திரத்தை உள்வாங்கியவர்கள் எல்லாம் எப்படி அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, படிச்சுட்டு பரோட்ச ஞானத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது புத்தக அறிவை படிச்சுட்டு அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றாங்க, ஆனா அனுபவ அறிவா அவர்களுக்கு மாறல இல்லையா. அப்ப அது அனுபவ அறிவா மாறணும் அப்படின்னா இங்கு மார்க்கங்களை கடந்து வரணும். மார்க்கங்கள்னா இதுதான் நிர்ணயிக்கப்பட்டதுன்னு ஒரு விஷயத்துக்குள்ள போய் மாட்டக்கூடாது. அது சித்தர் மார்க்கமா இருக்கலாம், அத்வைத மார்க்கமா இருக்கலாம், வேதாந்த வழியா இருக்கலாம், எதுலையுமே போய் சிக்காம வெளிப்படை தன்மை இருக்கணும். வெளிப்படை தன்மைனா அங்க வந்து இது உயர்ந்தது தாழ்ந்தது அப்படிங்கிற அந்த இருமைகள் இல்லா நிலை. அப்படி நம்ம போயிட்டா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அனுபவம் உண்டாகும். அதாவது பிரம்மத்தினுடைய அனுபவம் உண்டாகும். அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற நிலை வந்து ஏன் அனுபவம் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, நம்ம ஒரு பவுண்டரியை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். என்ன மாதிரி பவுண்டரி அப்படின்னா, இப்ப வந்து அத்வைத வேதாந்தத்துக்குள்ள வந்துட்டா இதுதான் சிறப்பு, அதை தவிர வேற மார்க்கங்கள் சிறப்பு இல்லை அப்படின்ட்டு வேற சில மார்க்கங்களை நம்ம தூற்றுவது செய்யறோம். அல்லது இந்த மார்க்கத்துக்கு வராம வேற மார்க்கத்துல சித்தர் மார்க்கத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சித்தர் மரபு தான் சிறப்பு, அந்த ரிஷிகள் சொல்றதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு அவங்க சொல்றது. அப்ப இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் கருத்துக்களை வைத்து கொண்டு மனதினால் இருமைகளில் இருந்து கொண்டு இருப்பதனால அந்த இறைத்தன்மை அவர்களிடத்துல பிரகாசிக்காத நிலையில் தான் அது பரோட்ச ஞானம் என்று பார்க்கப்படுகிறது. புரிந்துவிட்டால் அது அனுபவ ஞானமாக மாறும்போது அது அபரோக்ஷ ஞானமாக அனுபவமாகும். சித்தர்களும் இதை சொல்றாங்க, வேதாந்த வெட்ட வெளியினை நாடு அப்படின்னு சித்தர் பாடம் இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம நல்லா உள் வாங்கிக்கணும். அப்ப இந்த அனுபவம் அப்படிங்கிறது எப்படின்னா, அந்த இருப்பாக நான் இருக்கிறேன் என்று நம்மை நாம் உணர்கின்ற நிலை, அந்த நிலை வந்து ஒரு அறிவு நிலை, அது ஒரு ஆகாச நிலை, வெட்ட வெளி நிலை. அந்த வெட்ட வெளி நிலையை வந்து சிதாகாசம் என்று நம்ம அழைக்கிறோம். அதாவது ஆகாசம் அப்படிங்கிற தத்துவத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ பௌதீக ஆகாசம் இருக்கு இல்லையா, அது வந்து பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஆகாசம். பௌதீக ஆகாசம் என்றால் இப்போ ஆகாயம், அக்னி, காற்று, நெருப்பு, நீர், நிலம் அப்படின்னு நம்ம பஞ்சபூதங்களை பிரிக்கிற இடத்துல வர்ற ஆகாசம் இருக்கு இல்லையா, அந்த ஆகாசம் வந்து பஞ்சீகரணம் செய்யப்பட்ட ஒரு பௌதீக ஆகாசம் இருக்கு இல்லையா, அது பஞ்சபூதங்களில் இருக்கின்ற ஒரு ஆகாசம். ஆனா இன்னொரு ஆகாசம் இருக்கு, அதுக்கு வந்து சிதாகாசம்னு பேரு. சிதாகாசம்னா என்னன்னா, சித்துனா அறிவு, ஆகாசம்னா வெளி. அப்ப இங்க வந்து சித்தர்கள் சொல்ற மார்க்கம் சிதாகாசத்தை பத்தி பேசுறாங்க, வெட்ட வெளியை பேசுறாங்க. அப்ப சிதாகாசம் என்றால் அங்க அறிவு வெளி, அதுதான் வெட்ட வெளி. அந்த அறிவு வெளியை பேசுற மார்க்கத்தை போய் நம்ம வெட்ட வெளியின உடனே அங்க ஒன்றும் இல்லைன்னு நினைச்சு கூடாது. அங்க அறிவு இருக்கிறதுங்கிறதான் சித்தர்களும் சொல்றாங்க, ஆனா படிச்சவங்களுக்கு புரியல. ஏன்னா அது ஞானம் இல்லாததுனால புரியாது. அதாவது பரோட்ச ஞானத்துல புத்தக அறிவை வச்சுக்கிட்டு அதை புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா வெட்ட வெளி வெட்ட வெளின்னா அங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைங்கிற மாதிரியே மைண்ட் போயிடும். அப்படிதான் மனசு வந்து சிக்கிக்கும். ஆனா அந்த வெட்ட வெளிங்கிற தன்மையை நமக்கு புரிய வைக்கிற சித்தர் மார்க்கமே அதை எதை சொல்லுதுன்னா, சிதாகாசத்தை தான் சொல்லுது, அறிவு வெளியே தான் பேசுது. இன்னொரு ஆகாசம் இருக்கு, அது பரமாகாசம். அந்த பரமாகாசம்னா என்ன, பிரம்மம். அப்ப இந்த ஆகாசத்துல இத்தனை தரம் இருக்கானா, இல்ல அது நம்முடைய புரிதல்ல தான் தரம் இருக்கு. நாம தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறோம், இப்படி இருந்தா இந்த ஆகாசம், அப்படி இருந்தா அப்படி அந்த ஆகாசம் அப்படின்னு நம்ம தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். அப்ப இந்த அடிப்படையில இப்ப நம்ம வெட்ட வெளிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம், பௌதீக ஆகாசம்ங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டோம். அப்ப பௌதீக ஆகாசம் மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு அது கண்ணுக்கு தெரிகிற ஒரு ஆகாசம் இருக்கு, கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆகாசம் இருக்கு. அப்ப அந்த ஆகாசம் தான் வெட்ட வெளி, இது வந்து நம்ம பாக்குற நீல வானம் ஆகாசம் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க சித்தர்கள் வந்து அப்படி இந்த ஆகாசத்தையும் சொல்லல, அந்த ஆகாசத்தையும் சொல்லல, அவங்க சொல்ற ஆகாசம் வந்து வெட்ட வெளிங்கிற அந்த மீனிங் என்னன்னா, சித்தாகாசம் என்ற அறிவின் எல்லையற்ற வெளிய அப்படி சொல்றாங்க. வெட்ட வெளி அப்படின்னா அது எல்லையற்ற வெளி. அப்படி எல்லையற்ற வெளி எப்படி இருக்காமா, அறிவின் எல்லையற்ற வெளி, அந்த சித்த ஆகாசமாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப இதுதாங்க சிதம்பர நடராஜர் தத்துவம். இப்போ சைவ சித்தாந்தத்துல வந்து இப்ப சிதம்பர நடராஜர் எல்லாம் வந்து நம்ம போட்டுறோம் இல்லையா. அப்ப சிதம்பரருடைய நடராஜம் வந்து என்ன, ஏன் ஆடுறாரு, சிதம்பரம் அப்படின்னா என்ன, அந்த சிதம்பரம்ங்கிற வார்த்தைக்கும் பொருள் தெரியணும். சிதம்பரம்னா என்னன்னா, சித்துன்னா அறிவு, அம்பரம் என்றால் ஆகாசம். அப்ப சிதம்பரம் அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்து வருதுன்னா, இந்த சிதாகாசம் தான் சிதம்பரமா மாறிச்சு. அந்த வார்த்தை வந்து சமஸ்கிருத வார்த்தை, சிதம்பரம் என்றால் சமஸ்கிருதத்துல அறிவு ஆகாசம் என்று பெயர். அப்போ அங்கே சிதம்பரம்னு அந்த ஊருக்கு ஏன் பெயர் வந்தது அப்படின்னா, அது அறிவு ஆகாசமாக பிரம்மம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு ஸ்தலம் தான் அந்த நடராஜருடைய திருஸ்தலம் சிதம்பரம். அப்போ அந்த சிதம்பரம் வந்து சித்தாகாசமாக இருக்கிறதுனால அந்த சிதம்பரத்துக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சிதம்பரம் கோயிலுக்கு போகிறவங்க எல்லாம் சிதம்பர ரகசியம்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த சிதம்பர ரகசியம் என்ன அப்படின்னு அங்கே போய் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு திரை போட்டிருப்பாங்க, அந்த திரையை விளக்குனா ரகசியம் இருக்குப்பாங்க. அப்போ அதுக்கு வந்து கட்டணமெல்லாம் இப்போ சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் பணமெல்லாம் கிடையாது, இப்போ தான் நம்ம கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு இல்லையா, கோயிலெல்லாம் வந்து அறநிலையத்துறை கிட்ட போயிட்டதுனால நீங்கள் சாமியை தொட்டால் காசு, பார்க்கணுன்னா காசு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காசு பண்ணிட்டாங்க. அது வந்து கமர்சியல் ஆகிடுச்சு நீ கோயில்களெல்லாம் அறநிலையத்துறை கிட்ட போனதுனால. ஆனால் அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை, அன்னைக்கெல்லாம் உண்மையாக பக்தி இருந்தது, ஆளும் ஆட்சியாளர்களும் பக்தர்களாக இருந்தாங்க, அரசர்கள் தான் கோயில் கட்டினாங்க, கோயில் கட்டினவர்கள்லாம் அரசர்கள் தான். அப்போ அவங்க உணர்வு பூர்வமாக கோயிலை கட்டி மக்களை எல்லாம் பக்தி உணர்வு பூர்வமாக மாற்றினார்கள். அதனால மக்களிடத்துல ஒழுக்கம் இருந்தது, வாழ்க்கை முறை நன்றாக இருந்தது, நல்ல சமுதாயம் உண்டானது. ஆனால் இன்றைக்கு வந்து அரசர்களே வந்து அயோக்கியர்களாக இருக்கிறதுனால எல்லாவற்றிலும் காசு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கோயில்கள் எல்லாம் பணமாக்கப்பட்டதாக மாற்றம் அடைந்தது. அப்போ எங்கே போனாலும் கியூ நிற்கணும், எங்கே போனாலும் காசு, அதில் சிறப்பு தரிசனம் கட்டணும், மொட்டை அடித்தா காசு, அளவு குத்துனா காசு, அர்ஜுன பரணா காசு, அப்படி காசு காசுன்னு போயிடுச்சு. அப்போ அந்த நிலையில உங்களுக்கு எங்கே பக்தி வரும், ஒரு பக்தியும் வராது, ஒரு உண்மையும் புரியாது. அதையும் நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே சிதம்பர ரகசியம்னா என்னன்னா, அங்கே ஒரு திரை இருந்தது, அந்த திரை வந்து விலக்கி பார்த்தீங்கன்னா அங்கே சிலை தெரியாது, அங்கே எந்த ஒரு சிலையும் இல்லை, வெறும் வெற்று இடமா இருக்கும். இப்போ அந்த வெற்று இடத்தை பார்த்தவங்க தான் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ஓ வெட்ட வேலின்னா வெற்று இடம், அங்கே ஒன்றும் இல்லை, அப்போ அதனால இதைத்தான் சொல்றாங்க போல் இருக்கு அப்படின்னு பாமர மக்களுக்கு அப்படித்தான் அது தோணும் இல்லையா. ஏன்னா ஒரு அஜ்ஞானிகள் ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தன் போகிறான், கோயிலுக்குள்ளே போன உடனே சிதம்பர ரகசியம் பார்க்குறீங்களா, ஒரு 50 ரூபா கட்டுங்க, உள்ளே போய் சிதம்பர ரகசியம் பார்த்துட்டு வாங்க பாரு அந்த குருக்கள், அப்புறம் அந்த கோயில் அர்ச்சனை டிக்கெட் வைக்கிறவரும் வாங்க வாங்க சிதம்பர ரகசியம் பாருங்கம்பாங்க. சரி, அது என்னதான் பார்க்கலான்ட்டு 50 ரூபா கொடுத்துட்டு அவன் போன உடனே அந்த ஸ்க்ரீனை விளக்கி காட்டினா ஒன்றுமே இல்லை, என்னங்க ஒன்றுமே காணும், ஆமாம் ஒன்றுமே இல்லை, அதுதான் சிதம்பர ரகசியம். அப்போ ஒன்றுமே இல்லை, அங்கே வெற்று இடம் இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்துட்டான் இல்லையா. அப்படி வந்துட்டவங்கிட்ட போய் வெட்ட வெளினா இறைவன் வெட்ட வெளியாக இருக்கிறான்னு அவனுக்கு மைண்ட் எங்கே போகும், ஓ வெட்ட வெளினா அங்கே ஒன்றுமே இல்லை, அதை தான் சொல்கிறாங்க போல் இருக்கு அப்படின்னு அவன் அப்படி புரிஞ்சுக்கிறான். அப்படி தான் பரப்பப்பட்டது, அப்படி தான் மக்களிடத்துல புகுத்தப்பட்டது, வெட்ட வெளினா அங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு உணர்த்தப்பட்ட இடமா மாறி போச்சு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, சிதம்பர ரகசியத்தினுடைய உண்மை என்ன அப்படின்னா, அந்த வெட்ட வெளி அப்படிங்கிற தன்மையை காட்டுறதுக்காக அங்கே அவர்கள் வந்து காட்டலை. அந்த சிதம்பர ரகசியம் என்பது இறைவன் நீங்க நினைக்கிற மாதிரி உருவத்தில் இல்லை, அவன் அருவமா இருக்கிறான். அந்த திரையை விளக்குனா அங்கே ஒண்ணுமே இருக்காது, அது நிர்குண ஸ்வரூபம், பரம்பொருள் என்பவன் உருவம் இல்லாதவன். ஆனால் அவன் உருவம் இல்லைன்னா எப்படி இருப்பான், உருவம் இல்லாவிட்டால் அவனுடைய நிலைப்பாடு என்ன, அவன் அறிவு ஆகாசமாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை சொல்றது தான் சிதம்பர ரகசியம். சிதம்பர ரகசியத்தினுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, பரமன் இறைவன் பிரம்மம் உருவமற்றவன், ஆனால் அந்த உருவமற்ற அந்த நிர்குண வடிவமாக இருக்கின்ற இறைவன் அறிவு ஆகாசமாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்றது தான் சிதம்பர ரகசியம். அப்ப அறிவு ஆகாசம் என்றால் சித்தாகாசம், சித்தாகாசம் என்றால் சித்தம்பரம், அறிவு வெளி, ஆகாசம் தான் அம்பரம். அப்போ அறிவு வெளி, இதுதான் அந்த கோயிலினுடைய ஸ்தல வரலாறுங்க, இதுதான் அந்த சிதம்பர கோயிலினுடைய ஸ்தல வரலாறு, சிதம்பர கோயிலினுடைய தாத்பரியம், சிதம்பரம்ங்கிற பேருக்கான உண்மையான புரிதல், அதுதான் அந்த கோயிலினுடைய உண்மையான ஐதீகம். அப்போ நடராஜருடைய நடனம் என்னங்க, அந்த கோயிலில் நடராஜர் ஏன் நடனம் ஆடுறாரு அப்படின்னா, இப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதுமே எப்படி படைப்பு இருக்குன்னா, ஒரு தோற்றம், அப்புறம் ஒரு நிலைப்பாடு, அப்புறம் அழிவு. அப்போ இந்த மூன்றும் மாறி மாறி நடந்து கொண்டிருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படைப்பு இருக்கு, படைப்பு அனுபவத்துக்கு வருது, அப்புறம் அந்த படைப்பு இல்லாமலும் போகுது. நம்ம கண்ணெதிரிலேயே நிறைய பார்க்குறோம், நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு, அனுபவத்துக்கு வந்தாரு, அப்புறம் அவர் இறந்து போயிட்டாரு. அப்போ இது மாதிரி படைப்பில் வருவதும் இருப்பதும் மறைவதுமாக இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலும் நடக்கின்ற ஒரு விளையாட்டு தளம், அதுதான் இந்த பிரபஞ்சம். ஆனால் அப்படிப்பட்ட இந்த பிரபஞ்ச நடனத்தின் பின்னால் இருக்கின்ற அதிஷ்டானம் எதுவோ அதுதான் சத்து நிர்குண பிரம்மம், அதை தான் காட்டி கொடுக்குறாரு நடராஜர். நடராஜருடைய திரு நடனம் என்ன காட்டி கொடுக்குது அப்படின்னா, அந்த நடனத்துக்கு பின்னால் இருக்கின்ற அமைதியை கவனி, நான் பயங்கரமா டான்ஸ் ஆடுவேன், ஆனா அந்த டான்ஸை நிறுத்திட்டு அங்க ஒரு சைலன்ஸ் இருக்கு பாத்தியா, அதுதான் நான் டான்ஸ் ஆடுவதற்கான பிளேஸ்ப்பா. அந்த பிளேஸ்ல தான் நான் டான்ஸ் ஆடுறேன், இல்லைன்னா நான் எங்க போய் டான்ஸ் ஆடுறது? டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும் இல்ல, ஒரு இடம் வேணும் இல்ல, அந்த இடத்த காட்டி கொடுக்கறது தான் சிதம்பரம். அதுதான் சத்து, அதுதான் இருப்பு. அதாவது இப்ப மிகப்பெரிய தத்துவத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். சிதம்பர ரகசியம் தத்துவம் என்னன்னா, அந்த சித்த ஆகாசம் சத்தின் அதிஷ்டானத்தில் இருக்கிறது. அப்ப சிதம்பர நடராஜர் அந்த சத்தின் அதிஷ்டானத்தில் ஆடுகிறார். அப்ப சத்தின் அதிஷ்டானத்தில் ஆடுவதனால் அவருடைய ஆட்டத்தில் முத்தொழில்கள் நடக்கின்றன. அது படைத்தல், இருத்தல், அழித்தல் என்ற மூன்று தொழில்கள் நடக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த நிகழ்வு நடக்கின்ற இடத்துக்கு பேர் தான் சிதம்பரம், அதுதான் சித்தாகாசம். அது எங்க இருக்குங்க? சிதம்பர கோயில் இல்லையா? இல்ல, அதுதான் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய சித்தாகாசம். உண்மையா சிதம்பரம்னா நாம் நம்ம தான் சிதம்பரம். அதாவது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். இங்க நம்ம தான் அந்த சிவலிங்கம், நமக்குள்ளதான் அந்த உயிரா இருக்கு, அது திருநடனம் புரியுது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் இருக்கு சிதம்பர ஸ்தலம், அதுதான் இந்த உடம்புங்க. அப்ப இப்படிப்பட்ட இந்த உடம்புக்குள்ள அந்த சிதாகாசம் இருக்கு, அதுக்கான அதிஷ்டானமா சத்து இருக்கு. அப்படிப்பட்ட சிதாகாசம் தான் வெட்ட வெளி. அந்த வெட்ட வெளி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி வெளியே இல்லை, அது உங்களுக்குள்ள இருக்குதுங்க. அதுதாங்க இந்த சித்தாகாசத்தினுடைய மிகப்பெரிய தத்துவம். அப்ப இங்க பஞ்சதசி என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த உலகம் என்பது மாயான்னு சொல்லுது. அப்ப மாயா தோன்றுகின்ற இடம் எது? அதுதான் சத்து. பஞ்சதசி என்ன சொல்லுதுன்னா, இது மாதிரி மூன்று தொழில்கள் நடக்குது இல்லையாப்பா, படைப்பு, அனுபவம், அப்புறம் அழிவு, இந்த மூன்று தொழில்கள் நிகழ்கின்ற ஒரு ஸ்தலம் இருக்கு, அது உலகம் என்ற பிரபஞ்சம். ஆனால் இந்த பிரபஞ்சமோ தோன்றி மறைகின்ற ஒரு மாய தோற்றம், ஆகவே இது தோற்றம் மாத்திரமே அப்படின்னு சொல்றவங்க யாரு? அத்வைதிகள், வேதாந்திகள், பஞ்சதசி நூல் இத சொல்லுது. ஆனா சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகம் தோன்றுகின்ற வெளி ஒண்ணு இருக்குப்பா, அது வெட்ட வெளி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாம என்ன நினைச்சுக்கிறோம், உலகம் தோன்றுகின்ற வெளி ஒண்ணு இருக்குப்பா, அது வெட்ட வெளின்னு சித்தர்கள் சொன்ன உடனே நம்ம மைண்ட் எங்க போகுதுன்னா, வெளி இருக்கிற வெட்ட வெளிக்கு போயிடுது. சித்தர்கள் அதை சொல்லவே இல்லை. சித்தர்கள் வந்து வெளி இருக்கிற வெட்ட வெளியை பத்தி பேசுறதே கிடையாது. அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலகம் தோன்றுகின்ற ஒரு வெளி இருக்கிறது, அதற்கு பெயர் வெட்ட வெளி, அதுக்கு பேர் சித்தாகாசம், அறிவு ஆகாசம், அது உன்னிடத்தில் இருக்கிறது, அதுதான் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம். அப்போ நீ தான் அந்த சித்தாகாசத்தை வெளிப்படுத்துகின்ற சத்து, அதற்கு அதிஷ்டானமாக நீ இருப்பதினால் உன்னிடத்திலிருந்து உலகம் உண்டாகிறது. அப்ப அந்த சிதாகாசம் என்ற அதிஷ்டானமாக நீ இருக்கிறாய், சத்தாக்கி நீ இருக்கிறாய், உன்னிடத்திலிருந்து உலகம் வெளிப்படுகின்ற அந்த தன்மைக்கு பெயர் தான் வெட்ட வெளி அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. அப்ப ரெண்டனுடைய உண்மை பொருள் ஒன்று. வேதாந்தம் என்ன சொல்லுதோ அதையே சித்தர்கள் சொல்கிறார்கள். சித்தர்கள் மாற்றி சொல்வது கிடையாது, நாம மாற்றி புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நாம சித்தர் மார்க்கம்னு நாம தவறா வேற ஒரு மார்க்கத்துல போயிட்டு அது சித்தர்கள் மார்க்கம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு மூக்கு சொல்லி ஒழிகிட்டு இருக்கிறவன் எல்லாம் சித்தன்கள், அப்புறம் மூக்கு பொடி போட்டுக்கிட்டு இருக்கிறவன்லாம் சித்தர்கள், அப்புறம் கஞ்சா அடிக்கிறவன்லாம் சித்தர்கள், அப்புறம் தண்ணி அடிக்கிறவன்லாம் சித்தர்கள், இப்படி நம்ம மாத்தி வச்சுக்கிறதுக்கு வந்து சித்தர் மார்க்கம் பொறுப்பாகாது. சித்தர் மார்க்கம் வந்து அப்படி பொறுப்பு எடுத்துக்கிறது கிடையாது. உண்மையான சித்தர்கள் வந்து சித்தம் தெளிந்தவர்கள், சித்தை உணர்ந்தவர்கள், தன் சித்தாக நான் இருக்கிறேன் என்று தன்னை உணர்ந்து கொண்டவர்கள் தான் சித்தர்கள். அதாவது அறிவாக இருக்கிறார்கள், அறிவு ஆகாசமாக தன்னை பார்க்கிறார்கள் இல்லையா, அவர்கள் தான் சித்தர்கள். அப்ப இங்க வேதாந்தத்துக்கும் சித்தர் மார்க்கத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம வேதாந்தம் வந்து பிரம்மம்னு சொல்றத சித்தர்கள் வெட்ட வெளின்னு சொல்றாங்க, நாம வந்து சித்துன்னு சொல்றத சித்தர்கள் வந்து பரவெளின்னு சொல்றாங்க, நாம வேதாந்தத்துல சித்தாகாசம்னு சொல்றத அவர்களும் அப்படி வெட்ட வெளி என்று சொல்கிறார்கள். அப்ப இப்படித்தான் நம்ம இங்க வேதாந்தமும் சித்தர்களும் புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம இத நல்லா ஆழ்ந்து பார்த்தோம்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா, வெட்ட வெளி அப்படின்னா அது வெறுமைன்னு நினைச்சிடக்கூடாது, அது இல்லாமை என்று புரிந்து கொள்ளக்கூடாது. வெட்ட வெளி என்றால் அது எல்லையற்ற அறிவு, வடிவமற்ற இருப்பு, சுயம் பிரகாச சாட்சி, அதுதாங்க வெட்ட வெளி. வெட்ட வெளிக்கு டெபினிஷன் என்ன அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, வெட்ட வெளினா என்னங்க அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, வெட்ட வெளி என்றால் சித் ஆகாசம், அறிவு ஆகாசம். ஆனால் அந்த அறிவு ஆகாசம் எப்படி இருக்கிறது தெரியுமா? எல்லையற்ற அறிவு, அதுக்கு ஒரு லிமிட்டேஷனே கிடையாது, இன்ஃபினிட்டி. மேலும் அது வடிவமற்ற இருப்பு, அந்த சத்தின் அதிஷ்டானத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்ற சித்து அது. அந்த சித்து வந்து எங்கிருந்து வருது? சத்தின் அதிஷ்டானத்துல. நடராஜர் எங்கிருந்து ஆடுறாரு? சத்தின் அதிஷ்டானத்துல ஆடிக்கிட்டு இருக்காரு. சத்து இல்லைன்னா நடராஜர் டான்ஸ் ஆடவே முடியாது. அப்ப நடராஜர் டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கு, அதுதான் சத்து, அதுதான் நடராஜருடைய தத்துவம். அப்ப நம்ம ஆகாச தத்துவத்துல ஏன் நடராஜர் டான்ஸ் ஆடுறாருன்னு நிறைய பேருக்கு தெரியுறது இல்ல. நடராஜருடைய டான்ஸ் முத்தொழிலை புரிகின்ற அந்த செயலை காட்டுவதற்கான ஒரு லீலை அது. ஆனா அந்த லீலை எதன் அதிஷ்டானத்தில் நடக்கிறதுன்னா சத்தின் அதிஷ்டானத்தில் நடப்பதனால அது சித்து பிரகாசம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சித்து பிரகாசம் தான் அறிவு ஆகாசம். அந்த அறிவு ஆகாசத்துக்கு உருவம் கிடையாது. ஏன்னா அந்த இருப்பு, பிரம்மம், அறிவு, வெட்டவெளி அப்படி நீங்க என்ன பேர் வேணா கொடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஏதாவது வடிவம் இருக்கான்னா எப்படிங்க வடிவத்தை காட்ட முடியும்? அறிவுக்கு ஏதாவது வடிவம் இருக்கா? இப்ப உங்ககிட்ட இருக்கிற ஒரு அறிவுக்கு வடிவத்தை காட்டுங்கன்னா எப்படி காட்டுவீங்க? மனசுக்கே நீங்க வடிவத்தை காட்ட முடியாது. நீங்க உருவாக்கின உருவத்துக்கு தான் பேர் கொடுக்கலாம், நாம ரூபங்களை உண்டாக்கலாம். பேனா அப்படின்னு ஒண்ணு படைச்சிட்டு பாருங்க, இதாங்க பேனான்னு சொல்லலாம். அது பேனாவுக்கு ஒரு உருவம் வந்திருக்கலாம், அந்த பேனான்னு ஒரு பெயர் வைத்திருக்கலாம். அல்லது புத்தகம் என்று ஒன்றை உருவாக்கிட்டு பாருங்க, இதுக்கு பெயர் புத்தகம் என்று நீங்க பெயர் வைக்கலாம், அதுதான் புத்தகம் என்று ஒரு உருவத்தில் காட்டலாம். ஆனா இதெல்லாம் மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு எண்ண பதிவுகள் தானே தவிர இதற்கு ஆதாரமாக இருக்கின்ற அறிவுக்கு எந்த உருவமும் இல்லை, எந்த எண்ணமும் இல்லை இல்லையா? ஏன்னா அறிவு நிர்குணம், ஆனா மனமானது சகுணம். இப்ப புரியும் உங்களுக்கு? அதாவது இப்ப ஏன் இந்த பாயிண்ட்டை நம்ம இப்படி எடுத்துட்டு வரோம் அப்படின்னா, அறிவின் அதிஷ்டானத்தில், அதாவது அந்த சத்தின் அதிஷ்டானத்தில் அறிவு மிளர்கிறது. அப்ப சத்துங்கிற இருப்பின் அதிஷ்டானத்துல நடராஜன் நடனம் ஆடுறாரு. அப்ப சத்தான அந்த அறிவு, அந்த சத்தினிடத்திலிருந்து அறிவு வெளிப்படுது. ஆனா அது சித்தாக வெளிப்படுவதனால அது மனம்ங்கிற ஊடகத்தின் வழியாக இப்படி படைத்து அனுபவமாக்குற லீலை தான் இங்க எண்ணங்களாக நமக்குள்ள வியாபகமாகுது. அப்ப இத உபநிஷத் சொல்லுது. அதாவது சர்வம் கல்விதம் பிரம்மா அப்படிங்கிற வார்த்தை வந்து உபநிஷத்து சொல்லும், எல்லாம் பிரம்மமே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஓமானத்தை வேதாந்த சாஸ்திரம் புரிய வைக்கும். அதுக்கு நாம் உங்களுக்கு எளிமையா புரிய வச்ச ஓமானம் என்னன்னா, ஒரு சினிமா திரை, அந்த சினிமா திரை வந்து மாறாதது, ஆனால் அந்த திரையின் மீது பல தோற்றங்கள் வரலாம். அந்த தோற்றங்கள்ல வந்து ஒரு போர்க்காட்சி வரலாம், ஒரு காதல் காட்சி வரலாம், ஒரு துக்க காட்சி வரலாம், அல்லது ஒரு சந்தோஷமான ஒரு டூயட் காட்சி வரலாம். எல்லாம் அந்த திரையின் மேல் நடக்கும், ஆனால் திரை மாறுவது கிடையாது. திரையில் தோன்றுகின்ற வடிவங்கள், தோற்றங்கள் மாறலாம், ஆனால் அதற்கு ஆதாரமாக இருக்கின்ற திரை மாறுவது கிடையாது. அப்ப அது மாதிரி அந்த திரை போல சித்தாகாசம் இருக்கு இல்லையா, அந்த வெட்ட வெளி, அந்த வெட்ட வெளியின் மீது இங்க இவ்வளவு நடனம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த அறிவின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டு அது படைக்கப்பட்டு அனுபவிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு அந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப சித்தர்கள் இதை வெட்டவெளி என்று சொல்கிறார்கள், நம்முடைய வேதாந்திகள் அதை பிரம்மம் என்று சொல்கிறார்கள். அப்ப இங்க சிதம்பரம் என்ற வார்த்தைக்கு உண்மையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டா சித்தாகாசம். அப்ப இங்க பரமார்த்த உண்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இங்க பெயர்கள்ல தான் நம்ம இப்படி வெட்டவெளி, பிரம்மம், சித்தாகாசம் அப்படின்லாம் அழைத்தாலும் மூன்றும் ஒரே பரமார்த்த உண்மைதான் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்துல தெரிஞ்சுக்குங்க. அப்ப நாம் இப்ப பார்த்து கொண்டிருக்கிற பஞ்சதசி மூலமா ஆகாசம் கூட பிரம்மத்தின் அதிஷ்டானத்தில் தான் உள்ளது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வார்த்தைய வித்யாரண்யர் சொன்னார் கடந்த செயல்ல. அப்ப ஆகாசம் என்பது பிரம்மத்தின் அதிஷ்டானத்தில் உள்ளது என்பது எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, வெட்டவெளி அது வந்து சித்தாகாசம், அதுக்கு பேரு அடுத்தது துரியம், பிரம்மம், இப்படிதான் அதனுடைய நிலைப்பாடுங்க. அதாவது எல்லாம் ஒரே உண்மையை காட்டுகின்ற பெயர்கள் தான் மாற்றம். இப்ப நம்ம இதை எப்படி படிப்படியா பார்க்கலாம்? அதாவது படிப்படியா எப்படின்னா, வெட்டவெளி, சித்தாகாசம், துரியம், பிரம்மம் அப்படிங்கிற நான்கு நிலைகளை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா, வேதாந்த பார்வையில உலகத்தின் முதல் தோற்றம் அப்படிங்கிறத உபநிஷத்து எப்படி சொல்லுது அப்படின்னா, தஸ்மாத் வாயே தஸ்மாத் ஆத்மனகா ஆகாசகா சம்பூதகா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆத்மாவிலிருந்தே முதலில் எல்லாம் தோன்றியது. தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் ஆத்மனகா, அந்த ஆத்மாவிலிருந்து முதலில் தோன்றியது. என்ன தோன்றியது? ஆகாசம் தோன்றியது. அதன் பிறகு ஆகாசத்திடமிருந்து வாயு வெளிப்பட்டது. அந்த வாயுவிடமிருந்து அக்னி வெளிப்பட்டது. அக்னியிடமிருந்து ஆபஸ் நீர் வெளிப்பட்டது. அப்புறம் பிருத்வி பூமி வெளிப்பட்டது. அப்ப இந்த ஐந்து தத்துவங்கள் பஞ்சபூதங்கள். ஆனா பஞ்சதசி இங்க ஒரு ஆழமான கேள்வி கேக்குது. வித்யாரண்யர் அதை கேட்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஆகாசம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம இடத்துல எழுப்புறாரு. ஏன்னா நம்ம ஆகாசம்ங்கிறது வந்து பிரம்மம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த நிலையை வந்து வித்யாரண்யர் மாத்துறாரு. வேதாந்த சாஸ்திரத்துல அதை மாத்துறாரு. அப்ப நாம உடனே கேள்வி கேட்கணும், சித்தர் மார்க்கத்துல இருந்த நாம கேள்வி கேட்கிறோம், என்னங்க நாங்கெல்லாம் நவநாத சித்தர்கள் வழியில வரோம், நீங்க வேதாந்த சித்தர்கள் வழியில சொல்றீங்க, வேதாந்த ரிஷிகள் வழியில சொல்றீங்க, அப்ப நீங்க வந்து எப்படிங்க ஆகாசம் வந்து நம்ம பிரம்மம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இப்ப நீங்க வந்து பிரம்மம் இல்லைன்னு சொல்றீங்க, அதுகளுடைய நிலைப்பாடை அதை எப்படி புரிய வைக்கிறீங்க அப்படின்னு நம்ம வேதாந்திகள் கிட்ட கேட்கும்போது வேதாந்திகள் என்ன சொல்றாங்க, ஆகாசம் அப்படின்னா அது ஒரு வெறி, ஆனா அந்த வெளிங்கிறது எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்கின்ற ஒரு நிலையில் அது இருக்கு. ஆனா கேள்வி என்னப்பா, அந்த வெளியை அறிகின்றவன் யார் அப்படின்னு நாங்க கேள்வி கேட்கிறோம். வேதாந்திகள் சொல்றாங்க, வேதாந்திகள் என்ன சொல்றாங்கன்னா, நீ வெளி வெளின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த வெளியினுடைய நிலைப்பாடு எல்லாவற்றுக்கும் இடம் கொடுப்பது, எல்லாவற்றையும் இருக்க அனுமதி கொடுப்பதுதான் ஆகாசம். ஆகாசம் தான் எல்லாத்துக்கும் இருக்கிறதுக்கு இடம் கொடுக்குது, அந்த ஆகாசத்துல தான் இந்த கேலக்சியை மிதக்கிட்டு இருக்கு. அப்ப எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்கின்ற அந்த ஆகாசம் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி எம்டினஸ் கிடையாது, அல்லது சூன்யம் கிடையாது, ஒன்று மற்றது கிடையாது. ஏன்னா அந்த ஆகாசம் தான் சித்து, அதுதான் அறிவு. ஆனா நாம் அதை அறிவுன்னு பாக்குறது இல்ல, நம்ம அஜ்ஞானத்தினால அதை வெட்ட வெளின்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கோம். வெட்ட வெளின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா, அங்க ஒன்றும் இல்லைன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனா அது அறிவு ஆகாசம் அல்லவா, சித்தாகாசம் அல்லவா, அதை தான் சித்தர்கள் சொல்றாங்க அப்படிங்கிறத வேதாந்திகளும் புரிய வைக்கிறாங்க. வேதாந்திகளும் இதை புரிய வைக்கிறாங்க. அந்த வெளியை அறிகின்றவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வியை வேதாந்திகள் எழுப்பும் போது, அந்த வெளியை அறிகின்றவன் அறிவு, சித்து தான் அறியுது. அதை சித்து இல்லாவிட்டால் உங்களுக்கு எப்படி வெளி இருக்கிறது தெரியும்? இப்ப உங்களுக்கு அறிவு இல்லாவிட்டால் நான் இது பேனா, இது பென்சில், இது புத்தகம்னு சொன்னா எப்படி தெரியும்? அறிவே இல்லையா உங்களுக்கு? அப்ப நீங்க எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? இப்போ ஒரு கல்லு மண்ணுகிட்ட போய் இது பேனா, இது பென்சில், இது புத்தகம் அப்படின்னா, ஆமா நீங்க சொல்லிட்டீங்க, நான் இது புத்தகம்னு புரிஞ்சுக்கிட்டேன், இது பேனா நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு கல்லும் மண்ணும் சொல்லுமா? அப் டு மாடு வரைக்கும் எருமை வரைக்கும் சொல்லாது. ஏன் அப்படின்னா, அதுங்களுக்கெல்லாம் அறிவு பரிமாணம் வளரல. அதாவது அதுங்களுக்கெல்லாம் மனசு அப்படியே அறகுறையா ஒரு ப்ரீ டிட்டர்மினேஷன்ல ஒர்க் பண்ணும், ஏற்கனவே அது தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழும், அந்த மாதிரி ஒரு பவுண்டரிக்குள்ள அதுங்க இருக்குது. மிருகங்கள் எல்லாம் அப்படிதான். ஆனா மனிதன் தான் பகுத்தறிவு பரிமாணத்துக்குள்ள ஒரு ஃப்ரீவில் வரான். ஃப்ரீவில்னா என்ன, அவனே சுயமா சிந்திக்கிறான், நல்லது கெட்டதை பகுத்து பிரித்து பார்க்கிறான், அப்ப நல்லதை நோக்கி நகர்கிறான். ஒரு மிருகத்துக்கு நல்லது கெட்டது தெரியாது. அப்ப அந்த மிருகம் நல்லதை நோக்கி, நான் போறேங்க, இதுதான் நல்லது எனக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நான் கெட்டதுலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு மிருகம் என்னைக்காவது சொல்லுமா? ஒரு ஆடோ மாடோ வந்து அந்த மாதிரி நான் மாறிட்டேங்க, நான் திருந்திட்டேங்கன்னு சொல்லுமா? ஒரு நாள் அப்படி சொல்லாது. அப்ப மனிதனுக்குத்தான் நல்லது கெட்டது தெரியும். ஏன்னா அவங்ககிட்டதான் அறிவு இருக்கு. அப்ப அது புரிஞ்சுக்கிட்டா அந்த வெளியை அறிகின்றவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வியை வேதாந்திகள் எழுப்புறாங்க. மகா ஞானிகள் ரிஷிகள் எழுப்புறாங்க. வேதாந்திகள்னா ரிஷிகள். அப்ப அந்த ரிஷிகள் எழுப்பின உடனே பதில் என்ன, அறிவு. அறிவு தான் அதை அறிகின்றதுன்னு சொல்றோம். அப்ப அறிவை அறிகின்றதுன்னா அந்த ஆகாசம் கூட அறிவில் தோன்றுகிறது. இதுதான் சித்தர்கள் ரிஷிகள் சொல்றது. அப்படி நீ அறிகின்றாய் அல்லவா, அவ்வாறு அறிகின்ற அந்த ஆகாசம் கூட அந்த அறிவில் தானப்பா தோன்றுகிறது. அது எல்லாம் அறியும் அறிவு. அப்ப எல்லாம் அறியும் அறிவு இருப்பதனால்தான் அது ஆகாசமாகவும் அறியுது, சூன்யம் என்பதாகவும் அறிகிறது. அதுதான் நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் சொல்ற அருமையான விஷயம். அப்ப இது வந்து புத்த மதத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியறது இல்லை. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சூன்யம் சூன்யம்னு சொல்லிட்டு இருந்த உடனே நிறைய பேர் அதை கேட்டுட்டு, ஆமா அங்க ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்லாததை பிடிக்கிறதுக்கு இவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க முட்டா பசங்க அப்படின்னு நம்மளை திட்டிட்டு அவனுங்க போயிட்டானுங்க. அதாவது புத்த மதத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டானுங்கன்னா, ஒண்ணுமே இல்லாத ஒரு சூன்யத்தை பிடிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க வெட்டி பசங்கன்ட்டு அப்படி சொல்லிட்டான். ஆனா நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் என்ன சொல்லிட்டாங்க, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற நீ யாரு ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்கிறாங்க. அப்ப ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அங்க சொல்றதுக்கும் ஒரு அறிவு இருக்கணும். அந்த அறிவு இருந்தா தான் அங்க ஒண்ணுமே இல்லை, சூன்யம், வெட்ட வெளியே, அங்க ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்றதுக்கு. அப்ப அப்படி சொல்லக்கூடியவன் யாரோ அவன் தான் நீ. அப்ப அதுதான் சித்து. அப்ப அதுதான் அறிவு. அப்ப அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் தான் நீங்க அனைத்தும் தோன்றுகிறதுங்கிற மிகப்பெரிய உண்மைய உபதேசம் பண்றாரு இங்க ரிஷி. அப்ப இங்க முக்கியமான வேதாந்த சித்தாந்தம் என்ன, மூன்று நிலைகள்ல இருக்கு. என்னன்னா, ஆதாரம் என்ற அந்த அதிஷ்டானம் இருக்கு இல்லையா, பேஸ்மெண்ட், அதுதாங்க பிரம்மம், அதுதாங்க சத்து. ஆனா அதனிடத்திலே வெளிப்படுகின்ற தோற்றம் இருக்கிறது இல்லையா, அதுதாங்க மாயா, அதுதாங்க சித்து, அதுதாங்க மைண்டு. அப்ப அதுல இருந்து வெளிப்படுகின்ற அனுபவம் இருக்குது இல்லையா, அதுதாங்க உலகம், அதுதாங்க பிரபஞ்சம். இவ்வளவுதான் விஷயம். சிம்பிள் லாஜிக் இது. அதாவது அதிஷ்டானம் என்ற பிரம்மத்திடத்திலிருந்து அதிஷ்டானமாக இருக்கின்ற அடித்தளமாக இருக்கின்ற சத்திடமிருந்து சித்து வெளிப்பட்டு அந்த சித்தின் மாய விளையாட்டில் இந்த உலகம் அனுபவமாகிறது. இவ்வளவுதான் விஷயம். அப்ப அந்த மாய விளையாட்டுல உங்களுக்கு இது இது இன்னதுன்னு பகுத்து பார்க்கின்ற அறிவு பரிமாணத்தின் அடித்தளத்துல நீங்க வந்து இது பேனா, இது பென்சில், இது வெட்டவெளி, இது ஒன்று மற்ற சூன்யம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப ஒன்று மற்ற சூன்யம்னு சொன்னாலும், அது வெட்ட வெளின்னு சொன்னாலும், ஆகாசம்னு சொன்னாலும், அது சித்தர் இது புத்தர்ன்னு சொன்னாலும், சொல்பவன் யாரோ, அவன் எதன் அதிஷ்டானத்திலிருந்து சொல்லுகின்றானோ, அந்த அதிஷ்டானம் தான் உண்மையில் இருக்கிறது. அதுவே சத்து, அதுவே இருப்பு, அதுதான் பிரம்மம், அதுவே ஆதாரம், அதுவே மூலம், அதுவே ஆதி மூலம் அப்படின்னு இங்க அருமையா நம்முடைய ரிஷிகள் புரிய வைக்கிறாங்க. அப்ப இங்க ஆகாசம் கூட அந்த மாயாவின் முதல் வெளிப்பாடு, அதுதான் இங்க வேதாந்தம் சொல்லுது. ஆகாசம் கூட மாயாவின் முதல் வெளிப்பாடு, அதனால் ஆகாசம் பரம சத்தியம் அல்ல. அப்ப ஆகாசம் பரம சத்தியம் அல்லன்னா என்ன காரணம்? அதை சித்தர்கள் சொல்லும் போது வெட்டவெளி என்று சொல்வது என்னன்னா, அவர்கள் பௌதீக ஆகாயத்தை சொல்லவில்லை. சித்தர்கள் வெட்டவெளி என்று கூறுவதை பௌதீக ஆகாயத்தை சொல்லவில்லை. அவர்கள் சொல்வது அறிவின் எல்லையற்ற வெளி, சிதாகாசத்தை சொல்கிறார்கள். வெட்டவெளி என்று சொல்லுகின்ற அந்த பெயருக்கு அவர்கள் கொடுக்கின்ற உண்மையான அர்த்தம் அறிவு ஆகாசம் என்று பெயர் வைக்கிறார்கள். வெட்டவெளி என்றால் அறிவு ஆகாசம், அதுதான் இங்க சித்தம்பரம். அப்படிப்பட்ட அதை அவர்கள் பரவெளி, வெட்டவெளி, சுத்தவெளி என்று பலவாறாக கூறுகிறார்கள். ஏன்னா இந்த மாதிரி ரிஷிகள் வந்து பல பெயர்கள் அழைக்கிறாங்க. வெட்டவெளி, சுத்தவெளி, பரவெளி அப்படின்னு பல பெயர்கள் அழைக்கலாம். ஆனா அந்த வெளி என்றாலே அது என்ன? அறிவுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அது தூய்மையான அறிவு, அது எல்லையற்ற அறிவு அப்படின்னு அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பெயர் தான் சிதாகாசம் என்று சாஸ்திரம் பேசுகிறது. தமிழ்ல நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை வந்து சுத்தவெளி, வெட்டவெளி, பரவெளின்னு தமிழ் புலவர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கலாம், அல்லது தமிழ் சித்தர்கள் அதை பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனா சனாதன தர்மத்தின் சான்றோர்களாகிய ரிஷிகள் அதற்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள் என்றால் சிதாகாசம், அறிவு ஆகாசம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அப்ப அந்த அடிப்படையில வேதாந்தம் மூன்று வகை ஆகாசத்தை நமக்கு புரிய வைக்குது. அதுதான் பூத ஆகாசம். இப்ப நம்ம பூத விவேகம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதனாலதான் இந்த டாபிக் எடுத்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பூத விவேகம்னா பஞ்ச பூதங்கள். அப்ப அந்த பூத விவேகம்ல பூத ஆகாசமாக எது இருக்கிறது என்றால் பௌதீக ஆகாசம். அந்த பௌதீக ஆகாசம் என்பது நாம் பார்க்கின்ற வானம். பஞ்சபூதத்துல நம்ம கண்ணுக்கு மேல தெரிகிற வானம் இருக்கு இல்லையா, அது எல்லையற்ற வானம். அப்ப அது வந்து வெளி, அது வானம், அது ஆகாசம். ஆனால் சித்தர்கள் சொல்கின்ற வெட்ட வெளி கிடையாது அது, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் அதை தான் வெட்ட வெளின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டெப்த்துக்கு வரணும், அதுதான் இந்த பாடம். இந்த வேதாந்த பாடம் வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்து, அந்த லெவல்லயே நின்றுடுவாங்க சித்தர் மார்க்கத்துல போறவங்க. சித்தர்கள் சரியாத்தான் சொல்லியிருக்காங்க, ஆனா சித்தர் மார்க்கத்துல போறவங்க வந்து இந்த ஞானத்தை அடையாததுனால அந்த புத்தக அறிவை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த லெவல்ல நின்றுடுவாங்க. ஆனா இங்க வந்து அத்வைத வேதாந்த ஞானம் நமக்கு வந்தா மட்டும்தான் சித்தர்களும் அந்த நிலையில் இருந்திருக்கிறார்கள் என்பது தெரியும். சித்தர்களும் அந்த அந்த வழியில தான் வராங்க, அதாவது மெய்ஞான வழியில வந்து வரணும், வேதாந்த வெட்ட வெளியை சேரணும் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. கடுவெளி சித்தருடைய பாட்டு இருக்கு, அதுதான் என்னுடைய டிபியில வச்சிருப்பேன், ஃபேஸ்புக்கினுடைய டிபியில. அப்ப நீங்க என்ன இங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பூதாகாசம் பௌதீக ஆகாசம், அது நாம் பார்க்கின்ற வானம். சித்தாகாசம் என்றது மனதில் தோன்றுகின்ற வெளி. சித்தாகாசம்னா அறிவு ஆகாசம் எங்கிருந்து வெளிப்படுது தெரியுமா? நம்முடைய மனசு மூலமா தான் அது வெளிப்படும். அது வந்து நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற ஆகாசம், அந்த வெளிதான் வெட்ட வெளி. ஆனா அந்த மனதில் தோன்றுகின்ற வெளி வந்து கனவில் கூட வெளிப்படும், கனவில் கூட உலகமாக தோன்றும். ஏன்னா அது எங்க தோன்றுதுன்னா சித்தின் அதிஷ்டானத்தில் தோன்றிக்கிட்டு இருக்கு. சித்துன்னா அந்த அறிவின் அதிஷ்டானத்துல தோன்றிருக்கு. ஆனா மூணாவதா சித்தாகாசம் என்று நம்ம சொல்றோம் இல்லையா, பிரம்மாகாசம், இதுதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை, அதுதான் சுத்த அறிவு, அதுதான் பிரம்மம். அப்ப இங்க பிரம்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது தூய அறிவு. பிரம்மம் என்றால் சித்த ஆகாசம், அதிலிருந்து வெளிப்பட்ட மனசு வெளியே வந்து உலகமா படைச்சு இந்த பிரம்மாண்டத்தை உருவாக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப அதனுடைய அதிஷ்டானத்துல இங்க ஒரு நடனம் நடக்குது, அதான் சித்தம்பரம், அறிவு ஆகாசத்துல ஒரு நடனம் நடக்குது. அந்த நடனம்தான் நடராஜருடைய தத்துவம். அப்ப அந்த அடிப்படையில இங்க சிதம்பர தத்துவம் நமக்கு பார்க்கிறோம். அப்ப சித்து கூட்டல் அம்பரம், அது சிதம்பரம், அது அறிவு ஆகாசம். அப்ப இதுதாங்க சிதம்பர ரகசியம் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்ப நடராஜருடைய நடனம் வந்து அத்வைத அர்த்தத்துல பார்த்தா நடராஜர் வந்து ஐந்து செயல்களை செய்கிறார் என்று பார்க்கலாம். என்னென்ன செயல்கள் செய்கிறார் அப்படின்னா, சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், பிரதானம், அனுக்கிரகம். அதாவது உருவாக்கம், இருப்பு, அழிவு, மறைவு, அருள். இந்த ஐந்து நிலைகளை சைவ சித்தாந்தம் பேசும். சைவ சித்தாந்தம் வந்து பஞ்சகிருதம், அதாவது சிவபெருமானுடைய பஞ்சகிருதமா இதை பேசும். ஆனா இது நடராஜருடைய ஐந்து செயல்களை குறித்து அவர்கள் பேசினாலும், இந்த ஐந்து கிரியைகளும் செயல்களும் நடக்கின்ற மேடை எது தெரியுமா? சித்தாகாசம் தான் மேடை. அறிவு ஆகாசத்தில் தான் இது நடக்கும். ஏன்னா மேடை இல்லாம நடனம் ஆட முடியாது. இப்ப நீங்க டான்ஸ் ஆடணும்னா மேடை வேணும், அல்லது அதுக்கு அடித்தளம் வேணும், ஸ்டேஜ் இல்லைன்னா கீழே பூமி ஏதாவது ஒண்ணு இருந்தா தான் நீங்க டான்ஸ் ஆட முடியும். நீங்க ஆகாயத்திலலாம் ஆட முடியாது. அப்ப ஆகாயத்துல ஆட முடியாது, அடித்தளம் வேணும். அப்ப அந்த அடித்தளம் என்ன, அந்த மேடை என்ன, அதுதான் சித்தாகாசம், அறிவு ஆகாசம். அதுதான் வெட்ட வெளி. அப்ப அந்த வெட்ட வெளி அப்படின்னு நம்ம இத்தனை டைம் நினைச்சிக்கிட்டு இருந்தது ஒன்று மற்ற வெளி கிடையாது, அது அறிவு ஆகாசம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய டாபிக்கே அதுதான். ஏன்னா வேதாந்தம் வந்து ஆகாசம் வேற, வெட்ட வெளி தன்மை வேற, அதனுடைய சத்து வேறேன்னு சொல்லிடுச்சா. நமக்கு உடனே இன்னங்க வெட்ட வெளி தானே சத்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அதனுடைய அதிஷ்டானத்தில் தானே மற்றதெல்லாம் படைக்கப்படுதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம், இப்ப திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுந்திருக்கும். அதுக்கு அப்பப்பவே பதில் கொடுத்துடணும். திருப்பி எல்லாம் இந்த பதில எடுத்துக்கிட்டு நம்ம வர முடியாது. ஏன்னா நம்ம கடந்து போயிட்டு போறோம், வகுப்புகள் வந்து நம்ம போயிட்டே இருப்போம், அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கும்போது இதுக்கு திருப்பி பதில் தேட வேண்டாம், இப்பயே பதில் தெரிஞ்சுக்கங்க. அப்ப பஞ்சதசி சொல்லுகின்ற மிகப்பெரிய உண்மை என்ன அப்படின்னா, இந்த உலகம் என்பது அந்த ஆகாசத்தில், சித்த ஆகாசத்தில் தோன்றுகிறது, அறிவில் தோன்றுகிறது. அப்படி தோன்றும் போது நமக்கு என்ன நடக்குது, கனவு தோன்றலாம். அந்த கனவுல மலை, கடல், மனிதர்கள் எல்லாம் வரலாம். ஆனா அவைகள் எல்லாம் எங்கு தோன்றுகிறதுன்னா மனதில் தோன்றுகிறது. அப்ப அது மாதிரி இந்த உலகம் தோன்றுவது மனதில் தோன்றினாலும், அந்த மனதில் தோன்று வந்த லீலைக்கு பின்னாடி அதிஷ்டானமாக ஒரு மேடை இருக்கிறது, அதுதான் சித்து. அப்ப சித்து இல்லாம நீங்க எதையுமே அனுபவமாக்க முடியாது. அப்ப அதனாலதான் நீங்க கனவு காணும் போது கூட உங்களுக்கு கனவுல ஒரு உலகத்தை உங்களால படைக்க முடியுது. அப்ப கனவுல அந்த உலகத்தை, பிரம்மாண்ட உலகத்தை படைச்சு அதுல நீங்க மலை, மடு, கடல், நதி அப்படி நீங்க கனவு காணும் போது எத்தனையோ விஷயங்கள் உங்களுக்கு வரும், அங்க மனிதர்கள் வரலாம், இப்படி எவ்வளவு உங்களால படைக்க முடியும். அந்த படைப்புக்கு அதிஷ்டானம் என்ன இருக்கு, சித்து இருக்கு. அந்த சித்து இல்லாம உங்களுக்கு உலகம் தோன்றாது. அப்ப அதனால இங்க என்ன புரிதல் வேணும்னா, வெற்ற வெளி அப்படின்னா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற பௌதீக ஆகாசம் கிடையாது, அது அறிவு ஆகாசம், அதுதான் சுத்த சாட்சி. அது என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய அதிஷ்டானத்துல இதையெல்லாம் உண்டு பண்ணும், இப்படி எல்லாம் உண்டு பண்ணும். அதுக்கு ஒரு ஊடகத்தை பயன்படுத்தும். அந்த ஊடகம் தாங்க இந்த மனசு, உடம்பு. அப்ப அந்த ஊடகத்தை பயன்படுத்தி இந்த உடம்பின் மூலமாக வெளி உலகத்தை உண்டு பண்ணி இது நனவு உலகமாக நமக்கு ஏமாத்தி காட்டும், தூங்கும்போது கனவு உலகமா நமக்கு ஏமாத்தி காட்டும், அப்புறம் நல்ல தூக்கத்துக்கு போகும்போது ரெண்டு உலகத்தையும் இல்லாம பண்ணிடும், மனசு ஒடுங்கிக்கும். அப்ப இந்த நிலை நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மூன்றுக்கும் அவஸ்தாத்ரய சாட்சியாக ஒன்று இருந்து கொண்டே இருக்குது இல்லையா, அதுக்கு பேரு சுத்த சாட்சி. அந்த சுத்த சாட்சி தான் இங்க சித்து, அறிவு. ஆனா அந்த அறிவு எங்க இருக்குது, பிரம்மத்தின் இடத்துல தான் இருக்கு, அதனுடைய அதிஷ்டானத்துல. சித்து வந்து சத்தின் அதிஷ்டானத்துல இருக்கு. அதனால நாம அந்த சித்த என்ன சொல்றோம், சித்த ஆகாசம், பராகாசம், பரவெளி, வெட்டவெளி அப்படின்னு பல பெயர்கள்ல அழைக்கிறோம் அப்படின்னு நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்ப ஞானியினுடைய அனுபவத்துல உலகம் தோன்றும், அதை அவன் நன்கு அறிவான். ஆனால் அவைகள் எல்லாம் என்னுள் தோன்றுகின்ற அலைகள், ஆனால் நானோ எல்லையற்ற சிதாகாசம், அந்த அறிவு ஆகாசம். அதனால் சத்தாகிய இருப்பு, சித்தாகிய அறிவு பிரகாசம், அந்த ஆனந்தம் என்ற எல்லையற்ற பூரணமாகிய இந்த மூன்றும் சேர்ந்த வெட்ட வெளியே நான் என்று மிக தெளிவாக இருக்கின்றவன் யாரோ அவன் தாங்க பூரண ஞானி. அப்படி இருக்கிற ஞானிதான் இப்படி பாட முடியும், வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி, குதம்பாய் பட்டயம் எதுக்கடி. அப்ப அந்த வெட்ட வெளித்தான் நான் என்று தன்னை உணர்ந்து கொண்ட உத்தமர்களுக்கு அந்த சத்தாகிய இருப்பின் அதிஷ்டானத்திலே சித்தாகிய அறிவு பிரகாசித்து அதை அனுபவமாக்குகின்ற ஒரு ஆனந்தம் இருக்கிறது இல்லையா, அந்த எல்லையற்ற பூரணம், நிறைவு, திருப்தி இருக்கிறது அல்லவா, அதுதாங்க சச்சித்த ஆனந்தம். அப்ப சச்சித்த ஆனந்தம் என்றால் அந்த பிரம்மம், அந்த பிரம்மத்தினுடைய மூன்று நிலைகளை நாம் இப்படி பிரிச்சு பார்க்கிறோம். பிரம்மத்தை பிரிக்கவே முடியாது, ஆனால் புரிதலுக்காக அதை சத்து, சித்து, ஆனந்தம் என்று பிரித்து பார்த்து கொண்டு அந்த மூன்றும் ஒன்றே, அந்த மூன்றின் தொடர்பும் மிகவும் அற்புதமானது. அதை புரிந்து கொண்டால் அத்வைதத்தின் மையம் ஆழமாக புரியும் என்பதுதான் இங்கு நம்முடைய ரிஷிகள், பண்டைய ரிஷிகள், நம்முடைய சான்றோர்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள் அப்படிங்கறத நம்ம இங்க நல்லா உள்வாங்கிக்கணும். ஏன்னா நம்ம வந்து அத்வைதம்னா ஏதோ ஒருத்தருக்கே உரித்தானது அப்படின்னு தவறா புரிஞ்சு வச்சிருக்கோம். அந்த அத்வைதம் தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம். சித்தர் மார்க்கமாக இருக்கலாம், அல்லது சமயங்கள் சார்ந்த மார்க்கங்களாக இருக்கலாம், வேறு வேறு மதங்களை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனா எல்லாருக்கும் ஆதாரமாக இருப்பது இந்த ஒரே நிலைப்பாடு, அத்வைதம் தான். இந்த அத்வைதம் மிகப்பெரிய உண்மையை நமக்கு இப்படி உணர்த்துகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சித்தர்கள் சொல்கின்ற வெட்டவெளி என்பது வேதாந்தம் சொல்லுகின்ற துரியம். அப்ப இந்த துரியம்ங்கிறத மாண்டூக்கிய உபநிஷத்தை ரொம்ப அருமையா பேசுங்க. மாண்டூக்கிய உபநிஷத்து இதை பேசும்போது நம்ம ஏற்கனவே இதை ரொம்ப டீப்பா பார்த்திருக்கோம். அதை நான்கு நிலைகள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். இது நான் ஏற்கனவே சாந்தோக்கிய உபநிஷத்துல கிளியரா விளக்கியிருக்கிறேன். அதாவது ஜாக்ரத், ஸ்வப்னா, சுசுப்தி, துரியா, இந்த மூன்று நிலைகளை நம்ம பேசியிருக்கேன். அப்ப இங்க மூன்று நிலைகள்ல அந்த துரிய நிலை அப்படிங்கிறது என்னன்னா, அது அழகா மாண்டூக்கிய உபநிஷத்துடைய மையம் என்ன சொல்லும் அப்படின்னா, நாந்த பிரக்னம் நகி பிரக்னம் ந உபயத பிரக்னம்னு பேசுவோம். அது ஒரு அருமையான ஸ்லோகம், அது வரும் அழகா. அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, அது விழிப்பு அல்ல, கனவு அல்ல, நித்ரை அல்ல, அவற்றின் சாட்சி, அதற்கு பெயர்தான் துரியம். அப்ப துரியம் என்றால் என்ன? துரியம் என்றால் நான்காவது நிலை அல்ல. அதாவது விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆள் உறக்க நிலை என்று மூன்று நிலைகளை கடந்த ஒரு நான்காவது நிலை என்பதாக துரியத்தை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. உண்மையா துரியம் என்பது அந்த மூன்று நிலைகளுக்கும் அதிஷ்டானம். இப்பதான் திருப்பி அந்த பாயிண்ட்க்கு வரேன். ஏன்னா மாண்டூக்கிய உபநிஷத்தினுடைய அந்த ஆழமான உண்மை அன்னைக்கு உங்களுக்கு புரியாம இருக்கலாம், இன்னைக்கு புரிஞ்சுக்குங்க. அதிஷ்டானமாகிய சத்தின் வெளிப்பாட்டில் தான் சித்து பிரகாசிக்கும். அப்ப சித்து பிரகாசிப்பதனால மூன்று நிலைகள் உங்களுக்கு அனுபவமாகும். அது விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆள் உறக்க நிலை. ஆனால் அந்த மூன்று நிலைக்கும் ஆதாரமான ஒரு சத்து எங்கெங்க இருக்கு? அதுதாங்க துரியம். அந்த துரிய நிலையில் அது இருந்து கொண்டிருக்கு. அதுதான் மூன்று நிலைகளுக்கும் அதிஷ்டானம். அப்ப இதுக்கு என்ன உதாரணம்? திரையில காலை காட்சி, சினிமாவுக்கு போறீங்க, வெள்ளை திரை இருக்கு, அந்த வெள்ளை திரையில காலை காட்சி படம், அப்புறம் மத்தியானம் மேட்னி, அப்புறம் நைட் ஷோ, அப்படி நீங்க ஷோ மாத்தி மாத்தி பார்க்கலாம். அந்த ஷோவில் காட்சிகள் மாறலாம். அங்க ஒரு போர்க்காட்சி வரலாம், ஒரு காதல் காட்சி வரலாம், இது மாதிரி என்ன வேணா வரலாம். காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் திரை மாறுவதில்லை. இது புரியுதா? சினிமா தியேட்டர்ல இருக்கிற திரை எப்பவும் மாறாது. நமக்கு வேணா காட்சிகள் மாறலாம். நான் காலையில மார்னிங் ஷோ போயிட்டு வந்தேங்க, நான் மேட்னி ஷோ போயிட்டு வந்தேங்க, நான் நைட்டு போயிட்டு வந்தேங்க, செகண்ட் ஷோ போயிட்டு வந்தேங்க அப்படின்னு நம்ம அந்த காலத்துல எல்லாம் சினிமாக்கு போயிட்டு சொல்லிட்டு இருப்போம் இல்லையா. அப்ப ஷோ பாக்குற நேரம் மாறலாம், அந்த ஷோவில் இருக்கக்கூடிய சீன்ஸ் மாறலாம். அந்த சீன்ஸில் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் சீன் வரலாம், ஒரு ஹாரர் சீன் வரலாம், ஒரு டூயட் சீன் வரலாம். ஆனால் இதெல்லாம் வருகிறது போகிறது. ஆனால் இதற்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற திரை வருவதும் இல்லை, போவதும் இல்லை, அது மாறுவதும் இல்லை. அதுபோல என்ன புரிஞ்சுக்கணும்? ஜாக்ரத், ஸ்வப்னா, சுசுப்தி மாறுகின்றன, ஆனால் சாட்சியாகிய துரியம் மாறுவதில்லை. இதுதான் பாயிண்ட்டுங்க. அப்ப துரியம்னா என்னங்க? அதுதான் பிரம்மம், சத்து. துரியம்னா எங்கேயோ அந்த துரிய நிலையை அடையிறேன், துரிய நிலையை அடையிறேன்ட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்ல, அது என்னன்னே தெரியாம தான் துரியம் அடையிறேன், துரியம் அடையிறேன்ட்டு நிறைய பேர் யோக மார்க்கத்துல சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க துரியம் அப்படின்னா இருப்பு, சத்து. அது இருப்பதினால் இங்க மூன்று நிகழ்ச்சிகள், அவஸ்தாத்திரைய சாட்சி உருவாகுது. அது கனவு நிலை, விழிப்பு நிலை, உறக்க நிலை உருவாகுது. அப்ப இதைத்தான் சித்தர்கள் வெட்ட வெளி என்று சொல்கிறார்கள். அப்ப சித்தர்களுடைய அனுபவத்தில் சொல்லுவது என்ன அப்படின்னா, இந்த உலகம் என்பது அலை போல தோன்றி மறைகிறது. அந்த அலை போல தோன்றி மறைகிறதுன்னா என்ன? உலகம் என்பது கனவு, விழிப்பு, ஆள் உறக்கம் என்ற மூன்று அவஸ்தாத்ரய சாட்சியில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு அடித்தளமாக ஒரு எல்லையற்ற அமைதி இருக்கிறது. எல்லையற்ற அமைதி இருக்கிறது. அதுதான் வெட்ட வெளி, அதுதான் சத்து, அதுதான் துரியம். இதுதான் சித்தர்கள் அருமையா புரிய வைக்கிறாங்க. இதுதான் சித்தர் மார்க்கம். சித்தர் மார்க்கத்துல துரியம்னா என்னன்னா இருப்பு மாத்திரமே. அந்த இருப்பு இருப்பதினால்தான் இங்க எல்லாம் இருக்கிறது, இல்லைன்னா எதுவுமே இருக்காது. அப்பதான் அந்த சித்தர் பாட்டு நமக்கு தெளிவா புரியும். வெட்டவேலி தன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி. அந்த பரம சாட்சி அனுபவம் ஆகிவிட்டால் சாஸ்திர சான்றுகள் கூட தேவையில்லை. ஏன்னா இருப்பது அது மட்டுமே, அதனுடைய அதிஷ்டானத்தில் தான் இங்க எல்லாம் இருக்கிறது. அப்ப இதைத்தான் வேதாந்தம் சொல்லுகிறது, சச்சித் ஆனந்தம். இதைத்தான் இந்த சித்தர்கள் மார்க்கத்திலையும் யோக மார்க்கத்திலையும் துரியம் அப்படின்னு பேசுவாங்க. அந்த துரியம் என்று சொல்வார்கள். ஆனா அந்த துரியம் அப்படின்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, வெட்ட வேலின்னு புரிஞ்சுக்கோங்க. துரியம் தானே வெட்ட வேலி. வெட்ட வேலின்னு சொல்றத யோக மார்க்கம் வந்து துரியம்னு சொல்லும், சித்தர்கள் வந்து பறவேலின்னு சொல்றத வேதாந்தம் வந்து சித்தாகாசம்னு சொல்லும், சித்தர்கள் வந்து சுத்த வேலின்னு சொல்றத வேதாந்தம் வந்து பிரம்மம் என்று சொல்லும். இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த நிலையில தான் இங்க சாஸ்திரம் மிகப்பெரிய ஒரு உண்மைய, அறிவு ஆகாசத்தை நமக்கு காட்டி கொடுக்குது. இதுதாங்க சிதம்பர ரகசியம். அப்ப திரை திறந்தால், சிதம்பர ரகசியத்துல போய் அந்த திரையை விளக்கி பார்த்தால் அங்கு வெற்றி இடம் கிடையாது. அதன் அர்த்தம் அங்கு பரம்பொருள் உருவம் இல்லாமல் இருக்கிறது, அது அறிவு ஆகாசமாக இருக்கிறது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை உணர்த்துகின்றதுதான் சிதம்பர ரகசியம். அப்ப இதுதான் நமக்கு அனுபவம் ஆகணும். இப்ப இந்த அனுபவம் வந்து நமக்கு வந்துவிட்டா அதுக்கு பேர் எல்லையற்ற அறிவு, சுயம் பிரகாச சாட்சி, இந்த உலகத்திற்கு அதிஷ்டானம். இந்த படைப்பே உருவாகுது இல்லையா, இந்த படைப்புக்கு அதிஷ்டானம். அப்ப அந்த படைப்புக்கு அதிஷ்டானமா இருக்கிறத ஞானி எப்படி பார்ப்பான்? ஞானி உலகத்தை பார்க்கிறான், அவன் அதை அறிகிறான். ஆனால் அவைகள் எல்லாம் என்னுள் தோன்றுகின்றன, நானோ எல்லையற்ற சிதாகாசம், நான் இருப்பதினால் என்னுடைய அதிஷ்டானத்தில் இவைகள் எல்லாம் தோன்றி இருந்து மறைகின்றன, ஆனால் இவைகள் எல்லாம் என்னிடத்திலேயே நிகழ்கின்றன. இதுதாங்க ஞானியினுடைய முடிந்த முடிவு. அப்ப அப்படி பார்த்துட்டீங்கன்னா வெட்ட வெளினாலும் துரியம்னாலும் பிரம்மம்னாலும் ஒன்றுதான் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்க. இத வந்து சித்தர்கள் மார்க்கத்துல திருமந்திரம் அழகா பேசும். இந்த சிதாகாசத்தை பத்தி திருமந்திரம் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்கு. அதே மாதிரி அத்வைத ஞானத்துல பகவான் ஆதிசங்கருடைய குரு இருக்கார் இல்லையா, கௌடபாதர். அந்த கௌடபாதருடைய காரிகையில அருமையான ஒரு டாபிக் எடுத்து பேசுவாரு. அதுக்கு பேர் வந்து அஜாதவாதம் என்று பெயர். அந்த அஜாதவாதத்தை ரமண மகரிஷி சொல்றார். அஜாதவாதம் தான் ரமண மகரிஷி எடுத்துக்கிறார். அந்த அஜாதவாதம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே அஜாதவாதத்தை பத்தி ஒரு அருமையான புக்கை கொடுத்துருப்பேன். நீங்க வந்து அந்த புக்கை டவுன்லோட் பண்ணி படிங்க. அஜாதவாதம்னா என்னன்னா ஒரு பெரிய டாபிக். அது மாயான்னா எப்படி உருவாகுது, அதுக்கு அதிஷ்டானம் என்ன நடக்கும், அதை எப்படி கௌடபாதர் விளக்குகிறார் அவருடைய காரிகையில அப்படிங்கிறது அந்த அத்வைத வேதாந்தத்தினுடைய ஆழமான சித்தாந்தத்தை வந்து புட்டு புட்டு வச்சுடுவாரு கௌடபாதருடைய காரிகை. அதுல அஜாதவாதம் அப்படின்னா என்ன தெரியுமா? அஜாதவாதம்னா சிம்பிளா ஒரு லைன்ல சொல்றேன், உலகம் உருவாகவே இல்லை, அவ்வளவுதான். அஜாதவாதம்ல என்ன சொல்றாருன்னா, நான் நிரோதோ நாச்ச உற்பத்திகி, நான் பத்தோ நாச்ச சாதகா, நான் முமுச்சூர் நாவை முக்தகா. இதுதான் கௌடபாதருடைய காரிகை சொல்ற மூணு முக்கியமான பாயிண்ட். நான் நிரோதோ நாச்சா உற்பத்தி அப்படின்னா என்ன, உருவாக்கமும் இல்லை. நான் பத்தோ நாச்சா சாதகா, அங்கு சாதனையும் இல்லை. நான் முமுச்சூர் நாவை முக்தகா, அங்க அழிவும் இல்லை. அப்ப இங்க அங்க ஒன்று படைக்கப்படவும் இல்லை, அங்க அனுபவமும் இல்லை, அங்க அழிவும் இல்லை. ஆனா இவ்வளவு நேரம் நம்ம சொல்லிட்டு இருந்தோமே என்னங்க, இப்பதானே நடராஜருடைய திருநடனத்துல உலகம் வந்து படைக்கப்பட்டு அனுபவிக்கப்பட்டு அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி நடனம் ஆடுறாரு நடராஜர்னு சொல்லிட்டு இப்ப கடைசியில கௌடபாதர் காரிகளை வந்து இப்படி சொல்றீங்களே அப்படின்னா, இதுதாங்க அடுத்த ஹை லெவல் சப்ஜெக்ட். அதாவது நம்ம வந்து இப்ப பிளஸ் டூ முடிச்சுட்டு கிராஜுவேட்டுக்கு வர்றப்ப அங்க ஒரு லெசன் எடுத்துக்கிட்டு இருப்போம். அப்ப கிராஜுவேஷன் முடிச்சிட்ட பிறகு பிஹெச்டிக்கு வரும்போது அங்க லெவல் மாறும்ல. அப்ப லெவல் மாற மாற நீங்க ஒரு உயர் பரிமாண நிலைக்கு வர வர கடைசியில அங்க ஒன்றுமே இல்லை, படைப்பே இல்லை. அதைத்தான் அஜாதவாதம் சொல்லுது, உலகம் உருவாகவே இல்லை. அப்ப எவ்வளவு பெரிய உண்மை பாருங்களேன், இவ்வளவு பெரிய உண்மையை நம்மளால ஏத்துக்க முடியுமான்னா, அது ஏத்துக்கிறதுக்கு தான் நீங்க அப்டேட் ஆகணும். அதாவது இங்க கான்செப்ட் என்ன அப்படின்னா, இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்ட உண்மைய அப்படி ஒரு வாரத்துல எடுத்து சொல்லிட்டா யாராவது ஏத்துக்குவாங்களா? உலகமே இல்லைன்னா என்னையா உளறிட்டு இருக்க, நான் இருக்கிறேன், என் வீட்டுல பொண்டாட்டி குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. பெண்கள் சொல்லுவாங்க, நான் இருக்கிறேன், என்னுடைய குழந்தைங்க வீட்டுக்காரெல்லாம் போறாரு வராரு, நீங்க என்னங்க உலகமே இல்லைன்னு நம்ம கிட்ட புருடா விட்டுருக்கேன்னு தான் கேட்பாங்க. ஆனா அவங்க வந்து அந்த வாழ்க்கைய உண்மை என்று பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வரைக்கும் அதை அவங்க நம்புவாங்க. ஆனா இரவு தூங்கும் போதே காணாம போயிடுது உலகம். இரவு தூங்கும் போது பக்கத்துல வீட்டுக்காரர் இருக்காரா, குழந்தைங்க இருக்கிறதா, அல்லது பேங்க் பேலன்ஸ் தெரியுதா, நீங்க ஆணா பெண்ணா, நீங்க இந்தியனா இஸ்லாமியனா, நாங்க எத்தனை கேள்வி கேட்டிருக்கோம். இதே பாடத்துல நம்ம படம் முறை இதெல்லாம் கேள்வி கேட்டாச்சு. நீங்க வந்து உலகம் இருக்கு இருக்குன்னு நீங்க அவ்வளவு ஆணித்தரமா நம்புறீங்களே, அந்த நம்பிக்கைய சிதைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் உங்க வாழ்க்கையில அனுதினமும் நடக்குதுங்களே, அது என்னங்க? ஆழ்ந்த உறக்கம். அப்ப நீங்க தூங்கும் போது உலகத்தை விட்டுறீங்க, அப்ப பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரரை விட்டுறீங்க பெண்மணிகள், அல்லது ஆண்கள் கணவன்மார்கள் தூங்கும் போது மனைவியை விட்டுறாரு. அவர் தூங்கும் போது தான் மனைவி விட்டுறாரு, எழுந்துட்டு இருக்க வரைக்கும் மனைவி விட்டுறது இல்ல. அப்ப இங்க பாருங்க, தூங்கும் போது மனைவியை காணோம், குழந்தைங்க காணோம், அவருடைய பேங்க் பேலன்ஸ் காணோம், அவருடைய மதம் அவர் இந்தியனா இஸ்லாமியனா அதுவும் தெரியாது, அவர் ஆணா பெண்ணா அதுவும் தெரியாது, அவர் பேசுகின்ற மொழி தமிழா ஆங்கிலமா அதுவும் தெரியாது. அப்ப எதுவுமே தெரியாதப்பா, ஒண்ணுமே தெரியல. அப்ப நீ யாரு நான் யாருன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. அப்ப அப்படி ஒரு நிலையில தூங்குகின்ற உன்னுடைய நிலைப்பாடை நீ எப்பொழுது இழந்தாய்? ஆழ்ந்த உறக்கத்தில் இழந்து விட்டாய். ஆனா தூங்கி எழுந்த பிறகு எல்லாம் வந்துருச்சு. அப்ப இப்ப இந்த நிகழ்வு மூணுக்கும் நடந்துகிட்டே இருக்க, அந்த மூணையும் ஒருத்தன் பாத்துக்கிட்டே இருக்கிறானே, அவன் யாரு? அப்ப அவன் வேற நீங்க வேறயா? இத விசாரணை பண்ணி தானே பாக்கணும். அப்படி விசாரணை பண்ணி பார்த்தா இது எப்படிங்க நடக்குது? அப்ப இது நடக்கிறதுக்கு என்ன காரணம்? அதுக்கு எது அடித்தளமா இருக்குது? அதுதாங்க துரியம், அதுதாங்க சத்து. அந்த சத்து இருக்கிறதுனால இந்த நிகழ்வு நடக்குது. ஆனா உண்மையில இந்த நிகழ்வு நடக்குதா? அஜாதவாதம் என்ன சொல்லுது? இது எதுவுமே நடக்கல, நடராஜரே இல்லை, அங்க டான்ஸே கிடையாது, வெறும் இருப்பு மட்டும்தான் இருக்குது, பிரம்மம் மட்டும்தான் இருக்குது. ஆனா பிரம்மம் ஏதோ உருவாகின மாதிரி உலகத்தை உண்டு பண்ணி அங்க மூன்று நிகழ்வுகள் நடத்தி பார்த்து அதை ஏதோ அனுபவத்துக்கு வருதுன்னு சொல்றது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, ஆரம்பத்துல இதெல்லாம் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா ஜீவன் உலகம் ஈசன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நம்ம புரிய வச்சு இவைகள் எல்லாம் மாயத் தோற்றம், ஆனால் இதற்கும் ஒருபடி மேலே கௌடபாதர் போய் உலகம் தோன்றியது கூட ஒரு தோற்றம் மாத்திரமே, உண்மையில் இங்கு எதுவுமே நிகழவில்லை என்று அழகா சொல்லிட்டாரு கௌடபாதர். இதை சித்தர்களும் சொல்றாங்க. சித்தர்கள் சித்தர் பாடல என்ன சொல்றாங்கன்னா, உலகம் என்பது அலை போல, அது மாயை கனவு போல, ஆனால் அதற்கு அடியிலேயே சுத்த வெளி இருக்கிறது, அதற்கு பெயர் வெட்ட வெளி அப்படின்னு சித்தர்களும் சொல்றாங்க. சித்தர்கள் மார்க்கத்திலேயே நீங்க கொஞ்சம் டீப்பா போய் பாத்தீங்கன்னா அவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உலகம் என்பது மனதின் அலைதான், மனசு உருவாக்குற ஒரு அலை வேவ் ஃபார்ம் தான், அப்ப இதுதான் இப்படி கிரியேஷனை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லுது. அப்ப மாண்டோக்கிய உபநிஷத்து வந்து இதை அழகா பிரிச்சு சொல்லும் போது, ஜாக்ரத் ஸ்வப்னா சுசுப்தி துரியம் அப்படின்னு சொல்லும் போது, அந்த துரியத்தை வந்து அனுபவமா அந்த பிரம்மா அனுபவத்துல கொண்டு வந்து நிறுத்துது. அப்ப இந்த நிலையை நம்ம இன்டெப்தா பார்த்து நம்ம நல்லா உள்ள புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இங்க நான் மட்டுமே இருக்கிறேன், சத்தாகி என்னுடைய இருப்பில் இங்க எதுவுமே இல்லை அப்படிங்கறதுதான் முடிந்த முடிவுங்க. அதுதான் கன்க்ளூஷன், இந்த வேதாந்த சாஸ்திரத்தினுடைய முடிந்த முடிவு அதுதான். ஆனா அந்த முடிவுக்கு உடனே வர முடியாது, அதுக்கு மைண்ட் அப்டேட் ஆகணும். அதுதான் நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம், மைண்ட் அப்டேட் ஆகாம நீங்க இந்த லெவலுக்கு வரவே முடியாது. அப்ப இறுதி உண்மை என்னன்னா, நான் உலகத்தில் இல்லை, உலகம் என்னுள் தோன்றுகிறது. அதுதான் இங்க விஷயம், அதுதான் வெட்டவெளி. வெட்டவெளி என்பது இந்த உலகம் என்னுள் தோன்றுகிறது என்பதை உணர்வதுதான். அப்ப இதை உணர்வதற்கான ஊடகம் எது தெரியுமா? மனித உடம்பு. அப்ப மனித உடம்புல அந்த ஊடகத்துக்கான ஒரு உட்பொருள் என்ன இருக்கு தெரியுமா? அதுதான் ஹிருதய ஆகாசம். ஹிருதய ஆகாசம் அப்படிங்கிறத பகவான் ரமண மகரிஷியும் பேசுறாரு. ஹிருதயம் அப்படிங்கிற தத்துவத்தை ரமணர் சொல்வாரு. அப்ப அந்த ஹிருதயம் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து ஒரு பெரிய டாபிக்ங்க. அது ஏன்னா அந்த ஹிருதய ஆகாசா அப்படிங்கறது உபனிஷத் சொல்லும், தகரம் புண்டரீகம் வேஸ்ம தகரோஸ் மின்னந்தர ஆகாசகா. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இதயத்தில் ஒரு சிறிய வெளி உள்ளது, அந்த வெளிக்குள் முழு பிரபஞ்சமும் உள்ளது. இது நம்ம பார்த்திருக்கோம் உபநிஷத்துல, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ தகரம் புண்டரீகம் வேஸ்ம தகரோஸ் மின்னந்தர ஆகாசக. அப்ப அந்த சிறிய வெளி என்னங்க? அந்த சிறிய வெளிங்கிறது உடல்ல இருக்கிற பௌதிக இதயம் கிடையாது, அது அறிவு மையம், எல்லா அனுபவங்களும் தோன்றுகின்ற ஒரு மையம். அங்குதான் எண்ணங்கள் உணர்வுகள் உலக அனுபவங்கள் என்று எல்லாம் தோன்றுகிறது. அது தோன்றுகின்ற ஒரு மையம் எதுவோ அதுவே அறிவு, அது அறிவின் உள்ளார்ந்த வெளி, அதுதான் ஹிருதய ஆகாசம், சித் ஆகாசம், அறிவு ஆகாசம். இதை ரமண மகரிஷி அழகா விளக்குவார். ரமணர் வந்து இதை பேசும்போது, ஹிருதயம் என்பது உடலில் இருக்கின்ற ஒரு உறுப்பு அல்ல, அது சுய அறிவின் மூல நிலை என்று பகவான் ஸ்ரீரமணர் ஒரு அருமையான கருத்தை முன் நிறுத்துவார். ஆனா ரமணர் அப்படி சொல்லும் போது நமக்கு புரிய வைப்பதற்காக, அந்த இருதயம் என்பது நம்முடைய பௌதீக இதயமாகிய இடது புறம் இருப்பதல்ல, வலது புறம் இருக்கின்ற ஒரு இதயம் என்று சொல்கிறார் அல்லவா, ஆனால் அந்த வலது புறம் இருக்கின்ற ஒரு இதயம் என்று அவர்கள் புரிய வைப்பதற்காக அப்படி சொன்னாலும் கூட, அது நாம அந்த வலது புறத்துல இருக்கிற இதயம் வந்து ஏதோ தனிப்பட்ட நிலையில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம உடம்புக்குள்ள போய் அதை பார்க்க கூடாது. உண்மையா அந்த இதயம் ஹிருதய ஆகாசம் அப்படின்னா அது அறிவு ஆகாசம் என்கின்ற துரியம் என்ற நிலையை பார்க்கணும். அந்த துரியம்ங்கிற நிலையை பார்ப்பதற்கான ஜன்னல் தான் ஹிருதய ஆகாசம். அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த இடத்துல ஒரு சின்ன க்ளூ கொடுத்து முடிச்சுக்கிறேன். ஏன்னா எப்படி பார்த்துக்கலாம்னா, இப்ப பிரம்மாண்ட ஆகாசம் நீங்க வெளியே நின்று பாக்குறீங்க, போய் மொட்டை மாடியில் நின்று பார்த்தா வெளியே பெரிய ஒரு ஆகாசம் தெரியுது, பௌதிக ஆகாசத்தை பாக்குறீங்க. அப்ப எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம், எங்க தொடங்குது எங்க முடியுதுன்னே தெரியல இந்த ஆகாசம், ஆனா இது பௌதிக ஆகாசம் தான் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. பார்த்துட்டு வீட்டுக்குள்ள வரீங்க, வந்துட்டு ஜன்னல் வழியா பாக்குறீங்க, ஜன்னல் வழியா பார்த்தா அதே ஆகாசம் தான் தெரியும், ஆனா எந்த லெவல்ல தெரியுங்க, அந்த ஜன்னல் இருக்கிற அளவுக்கு தான் தெரியும். வெளியே போய் பார்த்தப்போ ஓரளவுக்கு கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஆகாசத்தை பார்க்கலாம், ஆனா ஜன்னல் வழியை பார்த்தா கொஞ்சமா அந்த கண்ணு கெட்டுற ஆகாசம் தெரியும். அப்ப என்ன வித்தியாசம்? ஒரே ஆகாசம் தான், பார்க்கிற பார்வை வேற. இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? பார்க்கிற பார்வை. அப்ப நீங்க ஜன்னல் வழியா பார்த்தா அந்த பெரிய ஆகாசம் கொஞ்சமா தெரியும், ஆனா வெளியே போய் பார்த்தா பிரம்மாண்ட ஆகாசமா தெரியுது இல்லையா? இதை தாங்க சித்தர்கள் என்ன சொல்றாங்க, நம்முடைய பண்டைய ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த எல்லையற்ற அறிவை நீ இந்த உடம்புக்குள்ள இருந்துகிட்டு பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா குறுகிய அறிவா தான் இருக்கும். அப்ப அது வந்து ஒரு நாலெட்ஜா உங்ககிட்ட ஸ்டோரேஜ் ஆகும், அவ்வளவுதான். அதை வச்சுக்கிட்டு நீ விவகாரம் பண்ணிட்டு இருக்கலாம், அதனால ஒரு பலனும் கிடையாது. ஆனா நீ எல்லையற்ற அறிவு என்று அந்த உடல் கடந்து நீ வெளியே வந்தீங்கன்னா பிரம்மாண்ட ஆகாசத்தை பார்க்கலாம், அப்ப அந்த எல்லையற்ற அறிவை நீ பிரகாசிக்கலாம். இதுதாங்க கான்செப்ட். இது புரியுதுங்களா? அப்ப இங்க ஜன்னல் என்பது ஹிருதய ஆகாசம், அது சிறியது, ஆனால் அதில் தெரிகின்ற எல்லையற்ற வானமும் மிகப்பெரிய ஆகாசம். அப்படித்தான் நீங்க அத்வைதம் சொல்ல வருகிற ஆழமான உண்மை. அந்த பிரம்மாண்டத்தை, அந்த பிரம்மத்தை, அந்த பேரறிவை, அந்த பேர் உணர்வை சுட்டி காட்டுகிறது. அப்ப இந்த லெவல்ல நம்ம இன்றைக்கு வகுப்பை நிறைவு செய்வோம். இதனுடைய கண்டினியூட்டி அடுத்த வகுப்புல தொடர்ந்துட்டு அப்புறம் கிளாஸுக்கு போகலாம், இப்ப அடுத்த செயல்களுக்கு போகலாம். நன்றி. ஓம் தத்சத்.